وَلْيَسْتَعْفِ فِي الَّذِينَ لَا يَجِدُونَ نِكَاحًا حَتَّى يُغْنِيَهُمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ وَالَّذِينَ يَبْتَغُونَ الْكِتَابَ مِمَّا مَلَكَتْ أَيْمَانُكُمْ فَكَاتِبُوهُمْ إِنْ عَلِمْتُمْ فِيهِمْ خَيْرًا وَآتُوهُمْ مِمَّا لِلَّهِ الَّذِي آتَاكُمْ وَلَا تُكْرِهُوا فَتَيَاتِكُمْ عَلَى الْبِغَاءِ إِنْ أَرَدْنَ تَحَصُّنًا لِتَبْتَغُوا أَرْضَ الْحَيَاةِ الدُّنْيَا وَمَنْ يُكْرِهُنَّ فَإِنَّ اللَّهَ مِنْ بَعْدِ إِكْرَاهِهِنَّ غَفُورٌ رَحِيمٌ صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிறார் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்கள், அல்லாஹூ ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஓர் பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ரம்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், அமல் செய்கிற சந்தர்ப்பங்களை வாழ்க்கையில் தந்தாய், அதனுடைய ஆரம்பம் அதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தருவாரில அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை இந்த இஸ்லாத்தின் மீது பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களாக எங்களை ஆக்கித் தருவாயாக. யா அல்லாஹ், சத்தியத்தை சத்தியமென விளங்கி அதன் வழியில் பயணிக்கிற அந்த நல்ல மக்களில் எங்களையும் சேர்த்தரு புரிவாயாக. அசத்தியத்தை அசத்தியமென விளங்கி அதை விட்டு வெகு தூரம் போகிற அந்த நல்ல மக்களில் யா அல்லாஹ், எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹின்களாக ஆக்கித் தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாக ஆக்கித் தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரம் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிற போது எந்த கடனும் இல்லாமல் இபாதத்துகளை முழுமைப்படுத்தியவர்களாக உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு மரிக்கிற அந்த ஆத்மாக்களில் யா அல்லாஹ், எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங் மறுமை நாளையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யாழ்லா நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுகதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த நல்ல மக்களில் யா அல்லாஹ், எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸையும் இதுபோன்று உலகத்தில் எங்கெல்லாம் உன்னை பற்றியும் உன்னுடைய நபியை பற்றியும் குரானை பற்றியும் சுன்னாவை பற்றியும் பேசப்படுகிறதோ அந்த மஜ்லிஸுகளை, ஜாமியாத்துகளை, மதாரிசுகளை யா அல்லாஹ், உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் அவற்றை நீ பாதுகாத்து அவை தொடர்ந்து நடைபெறுவதற்கு ரப்பே நாயனே நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், அவற்றால் ஏற்படக்கூடிய நபகுகளை அந்த இல்மை இல்மை நாஃபி ஆக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் எந்த இமாம்கள், சஹாபாக்கள், தாபியின்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகிறதோ அவருடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ், அவருடைய தரஜாக்களை உயர்த்துவாயாக. யா அல்லாஹ், இந்த குரானுடைய எந்த குரானுக்காக இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோமோ அதனுடைய நஃபை, அதனுடைய பிரயோஜனத்தை, அந்த இல்முனுடைய அறிவை, அதனுடைய உணர்வை யா அல்லாஹ், எங்களுக்கும் எங்களுடைய இந்த பகுதி மக்களுக்கும் இதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கும் யா அல்லாஹ், அந்த இல்மை பிரயோஜனமிக்க ஒரு இல்மாக ஆக்கி தருவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரே நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த சூறாவை சொல்லித்தாருங்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இந்த சூறாவை சொல்லிக் கொடுங்கள், அதை புரிய வையுங்கள், அதை அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வையுங்கள், அதனால் இம்மை மறுமையினுடைய வெற்றியை அடைய வையுங்கள் என்று எதை குறித்து நமக்கு பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்களோ அந்த சூரா நூறுடைய விளக்க உரைகளை நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரங்களிலே தனி மனிதனுடைய வெற்றிக்காக வேண்டி அல்லாஹு சொல்லி தந்த அந்த அவனுடைய பார்வையை பேணுகிற விஷயத்தையும், அதே போன்று எந்த செய்தியின் மூலமாக ஒரு மனிதனுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்குமோ அந்த திருமணத்தினுடைய விஷயத்தை குறித்தும் நாம் கடந்த வாரங்களிலே பார்த்து கொண்டு வந்தோம். அதிலே கடைசியாக நாம் பார்த்த செய்தி, அல்லாஹு சொல்லுகிறான், வல் யஸ்தஃபிஃபில் லதீன லா யஜிதூன நிக்காஹ. பெற்றோர்களே, சமூகத்தினுடைய பொறுப்புதாரிகளே, நீங்கள் உங்களிலே உள்ள அந்த திருமணம் முடிக்காத அல்லது கணவன் மனைவியை இழந்த அல்லது தலாக் செய்யப்பட்டவர்களுக்கு நீங்கள் அவர்களிடத்திலே பேசி அவர்களை புரிய வைத்து அவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுங்கள் என்று அல்லாஹு சொன்னான். வன்கிஹு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய செய்திகள் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அன்னைக்கு பார்த்தோம். அதிலே கடைசியாக பார்த்தபோது திருமணம் அப்படிங்கிறதுக்கு தகுதிகளை, இரண்டு குவாலிட்டியை குர்ஆன் ஆண்களுக்காக வேண்டி சொல்லுகிறது. அதில் ஒன்று கவ்வாம். கவ்வாம் என்று சொன்னால் நிர்வகிக்கிற திறன், அட்மினிஸ்ட்ரேஷன் குவாலிட்டி, எ லீடர்ஷிப் குவாலிட்டி ஒரு ஆண்மகனிடத்திலே இருந்தாக வேண்டும். ரெண்டாவது அந்நபகா, அந்த குடும்பத்திற்காக வேண்டி செலவழிக்கிற திராணி. இந்த ரெண்டும் ஒரு ஆண்மகனுக்கு சொல்லித்தரப்பட வேண்டிய செய்தி. அதை அன்னைக்கே அப்படி சொன்னேன், அது எந்த அளவுக்கு உள்வாங்கப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்றைக்கு நிறைய இடங்களில் இந்த திருமணத்திற்கு முன்னால் கவுன்சிலிங்ஸ்லாம் நடக்குது. கவுன்சிலிங் கொடுக்கறது ரெடி, அது ஒரு சரியான காரியம், ஒரு அற்புதமான காரியம். ஆனால் இந்த செய்திகள் அந்த கவுன்சிலிங்கின் ஊடாக இந்த தகுதிமிக்க செய்திகள் சொல்லித்தரப்படுகிறதா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். ஆண்மகன் என்று சொன்னால் நிர்வகிக்கிற திறன் அவனுக்கு இருக்க வேண்டும். அதை நம்ம தான் ஃபீட் பண்ணணும். தானாவெல்லாம் வராது, எல்லாமே உள்ளே இருக்கிறது தான், இன்பில்டு, எதுவுமே வெளியேந்து வரப்போறதில்லை. அதை கொஞ்சம் தூண்டுறது, அதை கொஞ்சம் அவனுக்கு வேலை கொடுக்கறது, சிந்திக்கக்கூடிய அறிவை தூண்டுவது, இதெல்லாம் இருந்தால் தான் அவன் கப்பா அரைஜால் கப்பா மூணால நிசா அப்படிங்கிறது அங்கே வரணும். ரெண்டாவது, கண்டிப்பாக பெண் குழந்தைகளுக்கு கணவனுடைய இத்தாத் என்னங்கிறத சொல்லித்தரணும். கணவனுடைய வழிபாடு மட்டுமே, கணவனுக்கு வழிபட்டு நடப்பது மட்டுமே, கணவனோடு இயைந்து போவது மட்டுமே, கணவனுடைய பொருத்தத்தை பெறுவது மட்டும்தான் ஒரு பெண்ணினுடைய இம்மை மறுமையினுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிற போது அந்த பெண்ணினுடைய கணவன் ராஜியாக இருந்தான் என்று சொன்னால் அவருடைய பாதி வேலை முடிஞ்சு. அவனுடைய அந்த பெண்ணினுடைய கணவன் அவளை பொருந்தி கொண்ட நிலையில் அந்த அம்மாவினுடைய மரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவள் சுவனத்தினுடைய பாதி நிலையை கடந்து விட்டாள். மீதி அல்லாஹ் கொடுத்துருவான் அவருடைய அமல்களை வச்சு. அப்ப அந்த பொருத்தம் கிடைப்பதற்காக வேண்டி ஒரு பெண்ணுக்கு என்ன குணங்கள் எல்லாம் வேண்டுமோ அங்கதானே இப்ப ஓட்ட. முன்னாடி ஆண்மகனுக்கு நிர்வாகத்தை சொல்லிக் கொடுக்கறது இல்ல, பெண்மகனுக்கு வழிபாடுன்னா என்னன்னு சொல்லி கொடுக்கறது இல்ல, கல்யாணத்தை முடிச்சு வச்சிடும். அப்புறம் வந்த பின்னாடி வருத்தப்பட்டு, இல்லது அல்லாஹ் இவ்வளவுலாம் நான் தாஜ்ஜத்துல துவா செஞ்சனே, அப்படி செஞ்சனே, இப்படி செஞ்சனே அப்படின்லாம் சொல்லி வருத்தப்படுவதற்கல்ல, குர்ஆன் அதற்குரிய வழிகளை காட்டிடுச்சு. இந்தந்த குவாலிட்டியை வளர்த்து கொடுங்க, உங்க மகனா இதெல்லாம் செய்யுங்க, சமூக ரீதியாக இதெல்லாம் செய்யணும், அவங்க அதெல்லாம் செய்யணும், ஒரு தனிப்பட்ட ரீதியில் குடும்ப ரீதியாக அவனுக்கு வளர்ப்பதற்கு என்னென்ன செய்யணும் அது எல்லாத்தையும் ஒரு பெற்றோர்கள் கவனித்தே ஆக வேண்டும். அப்படி கவனிப்பதற்குரிய ஒரு சூழலை அந்த கவுன்சிலிங்கின் மூலமாக வளர்க்கும் என்று சொன்னால் உண்மையிலே அது வரவேற்கத்தக்கது. அப்படிப்பட்ட செயல்களை நம்ம கண்டிப்பாக சொல்லித்தர வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டால், டாக்டர் படித்தவங்கள்ட்ட தான் போய் மருத்துவம் பார்ப்போம். என்ன செய்வோம், இப்போ நிறைய ஐடியா கொடுக்கறது எதில் அப்படின்னு கேட்டால் இந்த மருத்துவத்தில் தான். யாராவது ஒருத்தனுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா பத்து பேர் பத்து விதமாக மருத்துவம் சொல்லுவான். அந்த இலையை தின்னுங்க உடனே சரியாக போயிடும், இந்த டாக்டர்கிட்ட போங்க சரியாக போயிடும், அவர்கிட்ட போங்க சரியா, இதை செய்யுங்க எல்லாமே நல்லா போயிருங்க. சும்மா ஏன்னா இது ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன், தலையில் ஒருத்தர் இந்த இதை இப்படி ஒட்டிக்கிட்டு வந்தாராம். ஒரு மன்னர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டதுக்கு மன்னர் சொன்னாராம், நாளைக்கு காலையில் தலை வலிக்குதுன்னு வா. அப்போ அவனும் அதுமாதிரி இருந்தானா, அவன் பொண்டாட்டிலேருந்து ஆரம்பித்தாங்களாம் தலைவலிக்கு என்னென்ன செய்யலான்னு. மன்னர் வர்ற வரையும் ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுத்தானா, ஒரு ஐடியா மாதிரி இன்னொரு ஐடியா இல்லையா. அப்போ 1000 ஐடியா கொடுத்தாலும் நம்ம என்ன செய்வோம், டாக்டர்கிட்ட தான் போய் கேட்போம். டாக்டர் என்ன சொல்றாரோ அதை செய்வோம், எல்லா ஐடியாக்களையும் எடுத்துக்கிறோம். அப்ப அந்த தகுதி யாரிடத்தில் இருக்கிறதோ அவரிடத்தில் தான் கேட்போம். மார்க்கத்தினுடைய விஷயமா உலமாக்கள் இடத்துல யார் பண்பட்டு இருக்கிறார்களோ, யாருக்கு தெரிஞ்சிருக்கிறோ அவர்களிடம் போய். அப்ப அதே மாதிரி நம்முடைய குழந்தைகள் அந்த ஃபீல்டுக்கு அந்த குவாலிட்டிக்கு இருக்கா அப்படிங்கிறத ஒரு பெற்றோர்கள் செக் பண்றது கடமை. அப்ப அந்த ப்ரொடக்ஷனை சரியில்லாம கொடுத்து போட்டு சமூகத்திற்கு ஒரு தொல்லையை ஏற்படுத்தி விட்டு அதற்கப்புறம் வந்து நின்றுகிட்டு இப்படி ஆகி போச்சு, அல்லா என் குழந்தை இப்படி ஆக்கிட்டானே, நடுத்தலை பாட்டானே, என் புள்ள வாழலையே அப்படின்னு சொல்றதுனாலலாம் அல்லா மேல பாரத்தை போடுறது ஒண்ணு இல்லை. நீ ப்ரொடக்ஷனையே ஒழுங்கா உருவாக்கல, ஒழுங்கா உருவாக்கப்படாத பொருள் எந்த சந்தையிலும் விற்காது அப்படிங்கறதான் உலகத்தினுடைய நியதி, நீங்களே விற்க மாட்டீங்க. அப்போ அந்த நிலையை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். இப்ப இதுல ஏற்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை வந்து முஸ்லீம்கள் தான் செய்யணும், இன்னொருத்தவங்க வந்து செய்ய போறதில்ல. அப்ப அதுக்குரிய சூழலை ஜமாத்தோடு இணைந்தோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ அல்லது இயக்கங்கள் ரீதியாகவோ எது எதுக்கோ இயக்கம் கூடுறான் அல்லான்னு இதுக்கு கூடலாம். இதுக்கு கூடி ஒரு சமூகம் உருப்படுவதற்காக வேண்டி நாம் என்ன செஞ்சோம், இன்னைக்கு இந்த சமூகம் உருப்படாததுக்கு என்ன செய்யணும்னு அத்தனை வேலையும் பாக்குறாங்க. இயக்கங்கள் என்கிற பெயரில் நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க, இந்த சமூகத்தை உடச்சி நடுத்தருக்கு கொண்டு வந்து அதை நாசமாக்குறதுக்கு எத்தனை வேலை உண்டாதான். இதுவரையும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிடையாது, ஒரு காலேஜ் கிடையாது, ஒரு யூனிவர்சிட்டி கிடையாது, ஒரு ஜாமியா கிடையாது, இவங்க இவங்கெல்லாம் பேசி என்ன இருக்கு? அப்ப இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டியது இவர்கள் ஏதாவது செய்திருந்தால் கேரளா மாதிரி எத்தனை யூனிவர்சிட்டியை கட்டி வச்சிருக்கான், ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் எவ்வளவு பிரச்சிருக்கு. அப்ப அவன் ஜெயிறான் எல்லாத்துக்கும். அப்ப அது மாதிரி ஒரு நல்ல காரியத்திற்காக வேண்டி இவர்கள் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது, இது சமூகத்தினுடைய பொறுப்பு, குடும்பத்தினுடைய பொறுப்பு, ஒரு தாய் தந்தையருடைய பொறுப்பு. நம்ம எப்படி படிக்க வைக்கிறோமோ அது மாதிரி நம்ம பிள்ளைக்கு இது விளங்கியிருக்கான்னு பாக்குறது நம்முடைய பொறுப்பு. செக் பண்ணிக்கணும் இது கூட இந்த கல்யாணத்துக்கு இது தகுதியானதா. ஏன்னா இது என் வார்த்தை அல்ல, அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. ஒன் கி ஹூ தயாராக்கி கல்யாணம் செய்யுங்கிறது தான், ஒண்ணுமே செய்யாம வயசுக்கு வந்துருச்சா 18 வயசா ஒன்னே கல்யாணம் பண்ணி இல்ல. வன்கிஹூனாலே அங்க அல்லாஹ் பேசுறான், அர்ரிஜாலு கவ்வாமூன் அலா நிஸா, இந்த ரெண்டு ஆயத்தையும் ஒத்து பார்த்து தான் அந்த திருமணத்திற்குரிய தகுதிகளை சொல்ல வேண்டும். இப்ப அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், வல் யஸ்தஃபீஃபில் லதீன லா யஜூன், ஒரு அற்புதமான ஆயத்து. அந்த திருமணம் அப்படிங்கிறத ஒரு மல்டி டைமென்ஷன்ல, ஒரு பலவிதமான நிலைகள்ல எப்படி பாக்குறது, அதுக்குரிய அடிப்படையான மனோநிலை என்ன அப்படிங்கறத அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லித்தரான். தாயத்து இருக்கிறதே ஒரு முக்கியமான ஒரு செய்திய அதை பல வகையில பார்த்து ஒரு பொருளை இஸ்லாம் எப்படி பார்க்கும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு மல்டி டைமென்ஷன் சொல்லுவாங்கல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், நாயம் சல்லா அலி சொல்லம் அவர்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்த்தாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க. உலகத்துல முஸ்லீம்கள் பெருமானார ரசூல்னு பார்த்தோம், அல்லாவினுடைய கடைசி தூதர், அவங்கள நம்ம சுன்னத்தா பின்பற்றோம் இப்படிலாம் பார்த்தோம். அவ கோல்டா மேயர் இஸ்ரேலினுடைய அந்த இஸ்ரேல் அமைப்பதற்கு அடிப்படையாக இருந்த அந்த இஸ்ரேலியர்களால் இன்றைக்கும் கிராண்ட் மா என்று ஃபேமஸாக சொல்லப்படுகிற கோல்டா மேயர், அவளும் பெருமானாரை பார்த்தா. கோல்டா மேயரனுடைய பார்வை ஒரு வித்தியாசமான பார்வை. இன்றைக்கு எந்த இஸ்ரேலை பார்த்து இவையெல்லாம் நம்ம ஆளுகளுக்கு இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு, இஸ்லாத்தை ஒழிக்கிறதுக்கு, பலஸ்தீனத்தை பிடிக்கிறதுக்கு அப்படி இருக்கான் இப்படி இருக்கான், அவன் மோசமானவன் அவன் போன் அப்படிலாம் நம்ம பேசுறோம் இல்லையா, அந்த இஸ்ரேல் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த கோல்டா மேயர் என்று சொல்லுகிற கிராண்ட் மா அப்படின்னு அவங்களால சொல்லப்படுகிற அந்த கோல்டா மேயர் ஒரு கட்டத்தில், ஏற்கனவே இந்த செய்தியை சொல்லியிருப்பேன், உலகமே எழுத்த போது அந்த நாடே எழுத்த போது போய் இங்கிருந்து போய் பல நூறு ஆயுதங்களை வாங்குறா, பல நூறு ஆயுதங்கள் அந்த நாட்டுக்காக வேண்டிய ஆயுதங்கள். சண்டை நடந்துட்டுக்கு, சோத்துக்கு வழி இல்லை, இங்கே பல பிரச்சனை நடந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தன் கேட்குறான், எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக போய் நாட்டுக்காக வேண்டிய ஆயுதம் வாங்கணும், சோத்துக்கே வழி இல்லாத நாட்டுக்கு ஆயுதம் எதுக்கு, முதல்ல நம்ம வாழணும் அப்புறமா சண்டை போட்டு எதையாவது செய்யலாம் அப்படின்னு கேட்டப்ப, இல்லை இல்லை இந்த செய்தியை நான் வந்து ப்ராஃபட் முகம்மதுட்டேந்து எடுத்தேன், நான் ப்ராஃபட் முகம்மதுட்டேந்து இந்த செய்தி எடுத்தேன் அப்படின்னா, ஒரு யூத பெண் அடிக்கிறது பாய, அவர் சொல்றா ப்ராஃபட் முகம்மது எப்படி எடுத்த அப்படின்னு கேட்டேன். அவர் இறக்கிற நேரத்தில் அவர் வீட்டில் உணவில்லை, ஆனால் அவர் வீட்டில் வாழும் கேடயமும் இருந்தது. அதுலேருந்து நான் ஒரு செய்தியை புரிஞ்சுக்கிட்டேன், சோத்தை விட இது முக்கியம் அப்படிங்கிறது அவர் செய்தியிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால யார் மறுத்து அந்த செய்தியை நான் காதில் வாங்கலை, அதை உண்மைப்படுத்தினேன். இப்போ இந்த சுண்ணத்தை நியம் இந்த சுண்ணத்தை நிலைநாட்டினது யார், பாயா. அவள் பெருமானாரை எப்படி பார்த்துருக்கிறாள், ஒரு பெண் தான், ஒரு உலகத்தினுடைய மிகப்பெரிய தலைவி, ஒரு மோசமான சூழ்நிலைக்காக வேண்டி அவர் பார்த்திருக்கிறார், ஆனா அவ சமூகம் சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி மிகச்சரியாக அவள் பெருமானாரை எடுத்துக்கொண்டாள். இந்த செய்தி ரொம்ப நாளா வெளியே வராமல் இருந்த, அப்புறம் வாஷிங்டன் போஸ்டினுடைய அந்த ஒரு நிருபர் அதை வெளியே கொண்டு வந்து வெளிப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை. அது அவர் சொல்றாரு, அவர் மௌத்தா போன பின்னாடி சொல்றாரு, அந்த அம்மா என்ன சொல்ல வேண்டாம்னு சொல்லி வச்சிருந்தா இத. அவர் சொன்னா, நான் வந்து பெருமானார் சொன்னதை, முகம்மது ப்ராஃபட் முகம்மது சொன்னதை வச்சுதான் இந்த செய்தியை நான் செஞ்சேன். இன்னைக்கு என்னுடைய இந்த இஸ்ரேல் இவ்வளவு பெருசுக்கு வளர்ந்துருக்குன்னா அவருடைய சொல்லுதான் காரணம். வேர் வி ஆர், நாம் எங்க இருக்கோம், பெருமானாரை எடுத்துக்கிறதுல நமக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டம் எங்க இருக்கிறது? அப்ப யார் எடுத்து, ஒரே ஒரு செய்தி தான், யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹு தஆலா பாதைகளை காட்டிக்கொண்டே இருக்கிறான். அந்த எண்ணத்தோடு எடுக்கிற போது பாதைகள் திறக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இந்த செய்தியை பார்க்க வேண்டும். இப்ப இதுவரையும் வரிசையாக ஒரு சமூகத்திலே, ஒரு இஸ்லாமிய சமூகம் தன்னுடைய கற்போடு வாழுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அத்துணையும் இஸ்லாம் சொன்னது. எடுத்த உடனே நோயை அல்லாஹ் சொன்னான். இந்த சூராவினுடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான், நோய், ஒரு மிக மோசமான நோய், ஒரு எய்ட்ஸுக்கு ஒப்பான நோய், ஒரு கேன்சருக்கு ஒப்பான நோய், இந்த சமூகத்தை அரித்து கொண்டே போகிற ஒரு நோய் விபச்சாரம். மற்ற எல்லா தண்டனைகளையும் விட நான் அதற்கு கொடுக்கிற தண்டனை மிக மோசமான தண்டனை. அதை விட்டு நீங்க பாதுகாக்கப்படணுமா, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, ஒன்னு ஒன்னா இல்ல சொன்னா இதை செய்யுங்க. யாராவது வந்து சொன்னா அந்த கேஸ்பிக் பேக் பைட்டிங் கேட்காதீங்க, பின்னாடி இருந்து அடுத்தவர்களை பற்றி கேட்காதீங்க. அடுத்தவர்களை பற்றி சொன்னால் நல்லதையே சொல்லுங்க. அப்புறம் குடும்பத்தில் பரிதாபம் போடுங்க, அப்புறம் கண்ணை பாதுகாருங்க, இப்படி எல்லாம் வந்து. இப்போ இந்த இடத்துல வந்து நல்லா சொல்றான், வல் யஸ்த அஃபீஃபி லதீன லா யஜிதுன நிகாஹ ஹத்த யுக்னியஹுமுல்லாஹு மின் ஃபதலி. யார் ஒருவர் திருமணம் செய்வதற்குரிய தகுதிகளை பெற்றிருக்கவில்லையோ, அவரிடத்துல காசு இல்லை, அவர் போடுறதுக்கே சட்டைக்கு காசு இல்லை, அவர் வீட்டுக்காரமாக அவர் வாங்கி கொடுக்க முடியாது, அவருக்கு சாப்பிட்றதுக்கே காசு இல்லை, அந்த அளவுக்கு அவர் இன்னும் பொருளாதார ரீதியாக ஒரு வேலையிலோ அல்லது ஒரு தொழிலோ இன்னும் அமையலை, உள்ள போய் உட்காரல, அவர் வீட்டுக்காரமாக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அவரால் முடியாது, இவர் இருக்கிறதுக்கே வீடு இல்லை, இவரே இன்னொரு ஒரு வீட்டிலே தஞ்சம் புகுத்து இருக்கிறார், பெற்றோரினுடைய வீட்டிலே இருக்கிறார், இவருடைய வீட்டுக்காரையும் கொண்டு வந்து அந்த வீட்டில் வைப்பதற்குரிய நிலை இல்லை. ஏதாவது கொஞ்சம் ஒரு வேலை செஞ்சு பொருள் ஈட்டினா அது அவருக்கு மட்டும்தான் பத்துது. இந்த மாதிரி நேரத்தில் அவர் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொன்னான். ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்து, அவர் இப்பத்தோடு இருக்கட்டும், அவர் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளுகிற வழிகளை அவர்கள் மேற்கொள்ளட்டும், அவர் எடுத்துக்கொள்ளட்டும். ஏற்கனவே உள்ளதுல ஜமாத்தே சேர்ந்து, ஊரே சேர்ந்து, நாடே சேர்ந்து, பெற்றோர்களே சேர்ந்து கல்யாணம் முடிச்சு வைங்க. ஆனா இந்த இடத்துல அவர் தனிப்பட்ட முறையில் தனக்குரிய இப்பத்தை, தனக்குரிய அந்த சாஸ்டிட்டி, அந்த ஒழுக்கத்தை அவர் மேற்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான். இப்ப இந்த ஒழுக்க மேற்பாடு அப்படின்னு சொன்னா என்ன? இப்பத் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வேறு எந்த ரூபங்களில் குர்ஆனிலே பயன்படுத்தப்படுகிறது? ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த இப்பத் அப்படிங்கிறது வார்த்தை இருக்கிறதே, இது கல்யாணம் முடிக்காதவர்களுக்கு மட்டுமல்ல கல்யாணம் முடிச்சவர்களுக்கும் நல்லா விளங்கிக்கணும். இந்த இப்பத், இந்த கற்பொழுக்கம் அப்படிங்கிறது கல்யாணம் முடிக்காதவனை மட்டும் பத்தி குர்ஆன் பேசல, கல்யாணத்தை முடிச்சிட்டும் அதற்கப்புறமும் தன்னுடைய கண்களை மேய விடுகிறவர்களை பார்த்தும் இந்த ஆயத்து குர்ஆன் சொல்லுகிறது. திருமணம் முடித்த பின்னாலும் கூட தன்னுடைய மனைவியினுடைய அந்த நிலையை போதுமாக்காமல் அதற்கப்புறம் வெளியே தேடுகிறவர்களை பற்றியும் இந்த ஆயத்து சொல்லுகிறது. வல்யஸ்தஃபிர், இப்பத்தை தேடுவதற்கு. இப்பத் அப்படிங்கிறது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? குர்ஆன்ல இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃப்ஸீர்ல எழுதுறாங்க, இஃப அல் இம்திநாஉ அம்மா லா யஹில் வலா யஜிபு ஃபஅலுஹு. எது தனக்கு ஹலாலாக இல்லையோ அந்த விஷயத்தை ஒரு மனிதன் விட்டு விடுவது, அதுதான் இஃபத். இஃபத் அப்படிங்கிறதுக்கு இப்ப புரிஞ்சுக்கணும், இஃபத் அப்படிங்கிறதுக்கு எது தனக்கு ஹலால் இல்லையோ அதை ஒரு மனிதன் விட்டு விடுது. ஒரு மனிதனை கூப்பிட்டு சாராயம் குடிதா அப்படின்னு ஒரு முஸ்லீமை கூப்பிட்டு ஒருத்தன் சொல்றான், கொஞ்சம் தான் இது ஒயின்னு, இப்ப இப்ப சொல்றாங்கல்ல அது என்னது, விஸ்கியா என்னது, இதுல வந்து இது வராது, போதெல்லாம் கிடையாது, அதை சும்மா குடிச்சுக்கலாம், இந்த கடையிலலாம் வச்சு விற்கிறான், நம்ம பயல்களே வாங்கி குடிக்கிறாங்க, அது என்னன்னு தெரியல, போதை வராதுன்னு சொல்லி கொடுக்குறான், இதை குடி பரவாயில்ல குடிங்கன்னு. அப்ப இந்த மாதிரி ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்து இதை குடுறா அப்படின்னு சொன்னா ஒரு முஸ்லீம் என்ன சொல்லுவான், நான் ஒரு முஸ்லீம் இதை குடிக்க மாட்டேன், இது எனக்கு ஹராம். ஒரு பன்றி கறியை ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்து பரவாயில்ல நல்ல அதை வந்து மொறு மொறுன்னு வறுத்துருக்கான் சாப்பிடியான்னா எனக்கு ஹராமியாது. இப்போ இதே மாதிரி ஒரு மனிதன்
தன்னுடைய அந்த ஆசை, தன்னுடைய செக்ஷுவல் ஃபீலிங், தன்னுடைய இந்த பெண்ணை தேடுகிற ஆசையினுடைய விஷயத்திலும் அப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஆயத்து சொல்லுகிறது. இதெல்லாம் வந்து வெளிப்படையாக தெரிவதனால் அவன் எனக்கு இது வேண்டாம் அது வேண்டான்றான். ஆனால் அந்த உள்ளம் தேடுகிற ஆசை இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. அந்த சுகம், தனிமையிலே அமர்ந்து இன்னொருவளை பற்றி யோசிக்கிற அந்த சுகம், அல்லது ஒரு பெண் ஒருவனை பற்றி யோசிக்கிற அந்த சுகம் இருக்கிறதே, அதை வெறுப்பது, அதை விடுவது, தனக்கு ஹலாலானதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுவது, இதற்கு பேர் தான் இஃபத். புரியுதா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம்? அழகா எழுதுற இயக்கூனு ஃபுக்கராக இலன்னிக்கா யுக்னீஹிமுல்லாஹு பில் கல. ஒரு ஏழை அப்படிப்பட்ட செய்திக்காக வேண்டி அமைதி காத்தான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு ஹலாலான திருமணத்தை ஆக்கி தருவான். அந்த மனைவியை கொண்டு அவன் போதுமாக ஆகுவான். அந்த மனைவி அவனை கொண்டு போதுமாக ஆகுவாள். அது ஒரு முக்கியமான செய்தி. போன வாரம் சொல்லும்போது அந்த சொன்னேன், ஒரு கணவனுக்கு என்ன ரோல், ஒரு மனைவிக்கு என்ன பொறுப்பு, இந்த ரெண்டு பேருக்கும் சேர்ந்து, இந்த ரெண்டு பேரும் போத் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து என்ன பொறுப்பு அப்படின்னு கேட்டா, ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைகளை சிறப்பாக வளர்க்க வேண்டும், அது பொறுப்பு. ரெண்டாவது, தன்னுடைய மனைவியினுடைய விஷயத்தில் ஒரு கணவன் எல்லா நிலைகளிலும் நல்லதே நினைக்கணும். அவளை தனக்கு ஈடாகவும் தனக்கு இணையாகவும் ஆக்கிக் கொள்வதிலும், அவளை தனக்கு நிகராக பாதுகாப்பதிலும் ஒரு கணவன் கவனம் செலுத்த வேண்டும், அது முக்கியமான பொறுப்பு. ரெண்டாவது, அதே மாதிரி ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய விஷயத்தில் எல்லா விஷயத்திலும், யார் என்ன சொன்னாலும் என் கணவனை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கணும். தன்னுடைய கணவனை முழுக்க முழுக்க அரவணைத்து வாழுகிற ஒரு மனோநிலை இருக்க வேண்டும். இதுதான் ரெண்டு பேருக்கும் அந்த பொதுவான ஒரு நியதி. இதை குறித்து குர்ஆன் அப்ப பேசுகிறது. அப்ப இந்த இடத்துல எல்லாம் சொல்றான், உங்களுக்கு நிக்காக முடிப்பதற்குரிய சூழல் இல்லை என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதற்குரிய வேலைகளை செய்யுங்கள். என்ன வேலை? தன்னுடைய ஒரு மகனோ அல்லது மகளோ வயதுக்கு வந்த நிலையில், அல்லது அவர்களுக்குரிய அந்த அவங்க உடல் ரீதியாக அந்த பருவத்தை எய்திவிட்டார்கள், இனி குழந்தை பெற்ற தகுதியை மகள் பெற்றுவிட்டால், அல்லது இன்னொரு பெண்ணின் மூலமாக குழந்தையை உருவாக்குற தகுதியை என் மகன் பெற்றுவிட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல நீங்க அவங்களை எப்படி அரவணைச்சு கொண்டு போகணுங்கிறத இந்த ஆயத்து சொல்லுகிறது. அப்ப இஃபத்தை தேடணும், தேட வைக்கணும். இது பெற்றோர்களுடைய கடமையாகவும் ஒரு விதத்தில் பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த மனிதன் இருக்கிறானே, அவன் அந்த வேலையை பார்க்க வேண்டும் என்பதை குர்ஆன் மிக அழகாக சொல்லுகிறது. அதுல ஒண்ணுதான் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப என்ன வகைகளில் எல்லாம் அந்த இப்பத்தை தேடலாம், அந்த கற்பொழுக்கத்தை பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றான், இது ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாஸத்துன் ஹக்குன் அலல்லாஹி அவ்னுஹும், மூன்று பேர்கள் மீது உதவி செய்வதை அல்லாஹு தனக்கு கடமையாக்கி கொண்டான். அல்லாஹுக்கு கடமை. அதுல முதலாவது ஆள் யாருன்னு கேட்டா, அன்னாக்கி யுரீதுல் அஃபா, ஒரு மனிதன் திருமணம் செய்யணும், அதன் மூலமாக நான் கற்பொழுக்கமாக வாழணும்னு நினைச்சா அவனுக்கு அல்லாஹ் எல்லா விதத்திலும் உதவி புரிவான். அன்னாக்கி யுரீதுல் அஃபா, திருமணத்தை கொண்டு நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு இது சொல்லியே தரப்படுறது இல்ல சார், வயசுக்கு வந்துருச்சுன்னு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான், நீ சம்பாதிக்கிறா மோனன்னு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான், எது இருக்கலாம், மாமி மொவ அவங்க கேட்டுட்டாங்க அதனால கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு எந்தெந்தோ காரணம் சொல்றான். அல்ல பெருமானா சொன்னாங்க, யுரீதுல் அப்பா, அந்த மனித அந்த மகனிடத்துல சொல்லணும், அல்லாஹ் உனக்கு ஒரு பெண்ணை தந்து உன்னை ஒரு மூமினாக ஆக்கி உன்னுடைய கற்பொழுக்கத்தை பாதுகாப்பதற்கு தான் இந்த திருமணம். அந்த எண்ணத்துல தான் நீ உள்ள போனோம். போனா அல்லாஹ் உனக்கு உதவி செய்வதை தன்னின் மீது கடமையாக ஆக்கி இருக்கிறான். ரெண்டாவது சொன்னாங்க, அல் முகாத்திப் யுரீதுல் அத, ஒரு அடிமை எழுதி கொடுத்து விட்டு நான் வந்து இந்த அடிமை தலையிலிருந்து வெளியாகிக் கொள்கிறேன் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ்வினுடைய உதவி இருக்கிறது. மூணாவதாக, அல் காதி ஃபீ சபீல் இல்லா, இறைவனுடைய பாதையிலே போராடக்கூடியவருக்கு என்றென்றும் அல்லாஹ்வினுடைய உதவி இருக்கிறது என்று பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த இஃபத் அப்படிங்கிறது இருக்கிறதே, இது வெறும் திருமணம் முடிப்பதற்கு அல்லது திருமணத்தில் இருந்து காப்பதற்கு மட்டுமல்ல, ஒரு முஸ்லிமினுடைய குணமாக இருக்க வேண்டும். இது ஒரு சுன்னா, இது என்னது, ஒரு சுன்னத். எது சுன்னத்? நபி எதை செய்தார்களோ அது சுன்னத், நபி எந்த பாட்டையிலே நடந்தார்களோ அது நமக்கு சுன்னத். வரலாறுல ஒரு சரித்திர சம்பவம் ஒன்று வரும். இங்கிருந்து மக்காவில் வாழ முடியலன்னு சில பேர் இங்கிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு நஜ்ஜாஷி அப்படிங்கக்கூடிய மன்னர் இடத்துல போவாங்க, அபிசீனிய நாட்டுக்கு போவாங்க, போய் தஞ்சம் புகுவதற்காக வேண்டி. அப்போ அந்த பகுதியினுடைய அரசராக இருந்தவர் நஜ்ஜாஷி அப்படிங்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவர் அவர். அப்போ அங்கே போய் இருக்கும்போது இவங்களை பற்றி தவறான செய்திகள் அந்த மன்னர் இடத்துல சொல்லப்படுது. போய் இவரை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த ஆளுங்க ஊரை விட்டு ஓடியான்ட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் பதம் பாருங்க, இல்லைனா உங்கள் நாட்டுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்க, ஏற்கனவே மக்காவை காலி பண்ணிட்டாங்க, துண்டாக்கிட்டாங்க, அப்படிலாம் போய் சொல்லப்படும். சொல்லப்பட்டவுடனே அவர் ஒரு அறிவாளி, ஒரு சைடு மட்டும் கேட்டு நீதி எடுக்கலை, அவர் ஒரு சைடு மட்டும் கேட்டு அதை முடிவு பண்ணலை, உடனே கூப்பிட்டு விட்டார். அவங்கள போய் கூப்பிட்டுவாங்க, அவங்களில் யார் நல்லா பேசி கொஞ்சம் சொன்னால் தெளிவாக புரியுமோ அந்த மாதிரி ஆளை கூப்பிடுங்க. அப்போ அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, யார் எல்லாமே புதுசு, ஹதீஸுல் இஸ்லாம். இப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்து கொஞ்ச நாள் ஆச்சு, அங்கே உள்ள நிர்பந்தத்தில் வெளியே வந்துட்டாங்க, அவ்வளோதான். யாரும் பெரிய பேச்சாளரோ அல்லது பெரிய இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்ச அறிவாளிகள் யாரும் அல்ல. அப்போ இருந்தாலும் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒருத்தரை முடிவு பண்ணாங்க, இவர் பேசட்டும் நம்மள்டேந்துன்னு. அந்த ஹிவார், அங்கே நடந்த அந்த இன்டர்வியூ, அங்கே நடந்த அந்த டைலாக் இருக்கிறதே வரலாற்றிலே அப்படி பதிவு செய்து ஆணியால் அடிக்கப்பட்ட ஒரு வரலாறு. அதற்கப்புறம் ஒரு ஏரியாவினுடைய பாதையே மாத்திச்சு அந்த வரலாறு. அது போய் பேசினவருடைய பெயர் ஜாஃபர் பின் அபி காலிப் அப்படிங்கக்கூடியவர் தான் போய் பேசினார். ஜாஃபர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு போறார். போன உடனே மன்னர் நஜ்ஜாஷி மேலே உட்கார்ந்துருக்காரு, இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, இப்போ என்ன செய்தின்னு கேட்குறாரு மன்னர். என்னப்பா என்ன நீங்கள்லாம் அப்படின்னு கேட்ட உடனே அவர் ஒரு 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 உரையை தருகிறார். அந்த உரையில் என்ன அழகான வார்த்தைகள் தெரியுமா, அல்லாஹ் அவரை பேச வச்சான். மனிதர்கள் பேசி சாதாரணமாக பேசுவதற்கும் அல்லாஹ் பேச வைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏன்னா அது மனதில் போய் அப்படியே உட்கார்ந்து இன்னைக்கு வரையும் அந்த உரையை படித்தாலும் கண்ணில் தண்ணி வராமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பேச்சை ஜாஃபர் அந்த இடத்தில் அந்த மஜ்லிஸில் நஜ்ஜாஷிக்கு முன்னாலே பேசினார். என்ன அப்படி பேசினார், அப்படி வாசிக்கணுங்க. நீங்க என்னப்பா ஒரு புது கூட்டமா இருக்கீங்கன்னு அவர் கேட்டார். அதுக்கு இவர் பதில் சொல்றாரு, ஐயுஹல் முல்க், ஐயுஹல் மலிக், ஓ அரசரே, குன்னா கௌமன் அஹல ஜாஹிலியா, நாங்கள் ஜாஹிலியா அந்த அறிவற்ற காலத்திலே நாங்கள் ஒரு கூட்டமாக இருந்தோம். நஅபுதுல் அஸ்னாம், அவர் கிறிஸ்தவர்னு தெரியும், அதனால இவர் சொல்றார் நஅபுதுல் அஸ்னாம், நாங்கள் சிலைகளை வழிபட்டோம், வ நஅகுலுல் மீத, நாங்கள் இறந்த பொருட்களை சாப்பிட்டோம், வழிபாடு சிலையை இறந்த பொருட்களை தின்றோம், வநத்தில் ஃபவாஹிஷ், உலகம் அசிங்கம் என்று பேசுகிற காரியங்களை நாங்கள் மிக சாதாரணமாக செய்வோம். எங்களிடத்தில் அது அசிங்கமா ஃபவாஹிஷ் அப்படின்னு சொன்னா அசிங்கம் என்று சொல்லுகிற காரியங்களை நாங்கள் மிக சாதாரணமாக செய்வோம். இதுக்கு நான் ஏற்கனவே உதாரணம் சொல்லியிருக்கேன், அரபு தலைவர்கள் அந்த காலத்தில் அவங்கள்ட்ட இருந்த போட்டி என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பத்து பேர் ஒன்னா நின்னுக்குவாங்க, எல்லாம் அந்த காலத்தில் பெரிய லீடர்ஸ், ஒரு ஏரியாவினுடைய தலைவர், ஒரு ஊர் தலைவர், ஜமாத்து தலைவர், இது மாதிரி ஆளுக பெரிய பெரிய ஆளுகளை, அந்த கூட்டத்தாருடைய தலைவர் பத்து பேர் நின்று ஒன்று கடிப்பான். இது எல்லாமே 45, 50, 60, 35 வயசு ஆளுக ஒன்னா நின்று ஓடுங்க, எவை ஒன்றுக்கு தூரமா போதோ அவன் தான் பெரிய ஆளா. அப்ப எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க, ஒரு சின்ன பயலுக கூட செய்ய மாட்டாங்க, அப்ப செஞ்சாங்க. வரலாற்று ரீதியாக அது பாதுகாக்கப்படுகிறது. அப்ப இவர் சொல்றாரு எங்களுக்கு அது அது அசிங்கம்னே தெரியாது, செஞ்சோம், ஆனா அதெல்லாம் செஞ்சோம். வநக்தவுல் அரஹாம், உறவுகளை துண்டிப்போம். இப்ப துண்டிக்கிற மாதிரி இல்ல, இப்ப சண்டை போட்டுக்கிட்டு மாமா வீட்டுக்கு மச்சான் போக கூட மச்சான் வீட்டுக்கு போக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டையை போட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு இவங்க போகாம எங்களுக்கு பொண்ணு தரல அதனால சண்டை அப்படின்ட்டு இருக்கோம் இல்லையா, இந்த சண்டை இல்ல, காலம் காலமாக அவர் ஒரு 50 வருஷம் இருப்பாரு. மூத்தா போகும்போது பையனை கூப்பிட்டு சொல்லுவாரு, அவன் வந்து அப்படி செஞ்சுட்டான், அவன் வீட்டு ஒட்டகம் நம்ம வீட்டு தண்ணி மேஞ்சிருச்சுரா, நீ அவன் வீட்டுல ஜென்மத்துக்கும் பேசக்கூடாது, சண்டை வந்துச்சுன்னா அவனை வெட்டணும், இப்படி சொல்லி கொடுப்பாங்க. இந்த சண்டைகள் 100 ஆண்டு போகும், 200 ஆண்டு போகும், இப்படி இதெல்லாம் வந்து இதுதான் மௌட்டீகம், ஜாஹிலியத், இப்படி இருந்தோம். வநக்தவுல் அர்ஹாம், வநசீஉல் ஜவார், எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நாங்கள் நன்றாகவே நடந்து கொண்டதில்லை, மிக மோசமாக நடந்து கொள்வோம், இதுதான் எங்களுடைய பழக்கம். வயாக்குலுல் கவியும் மின்ன அவ்வாயிப், எங்களிலே இருக்கிற சக்தி வாய்ந்தவர் எங்களிலே இயலாதவரை கொன்று சாப்பிடுவார், அவரிடத்தில் அடிச்சு புடுங்கி திம்பார். இதே நிலையில் நாங்கள் இருந்தோம், எதுவரையும் தெரியுமா? எங்களிடத்திலே ஒரு நபியை அல்லாஹ் அனுப்புகிற வரை, ரசூலம் மின்னா, எங்களில் இருந்தே ஒரு நபியை அனுப்புகிற வரை இதே நிலைதான் எங்க நிலம். நாரிஃபு நஸபஹு, அந்த நபி யார் தெரியுமா? எங்களுக்கு வந்து நல்லது சொல்ல வந்தாரு, அவர் யார் தெரியுமா? அந்த என்ன சொல்ல வந்தாங்கிறதெல்லாம் விட்டார். அதனாலதான் இந்த அவர் கொடுத்த இந்த செர்மன் உலகத்துல இன்றைக்கும் ஃபேமஸாக சொல்லப்படுவதற்கு காரணம், முதல்ல தங்களுடைய அந்த சமூக நிலையை விளக்குனார். விளக்கிட்டு அடுத்து சொல்றாரு, ஒரு நபி வந்தார், அந்த நபி யார் தெரியுமா? நாரிஃபு நஸபஹு, அவருடைய குடும்பத்தை பத்தி எங்களுக்கு தெரியும். அவங்களுடைய தாதா, அவங்களுடைய சச்சா, அவங்களுடைய பெரியப்பா, குறைஷ், பெரிய வம்சம், சும்மா அருமையான ஆளுங்க. வஸ்திதுகஹு வஅமானதஹு, சின்ன வயசுல இருந்து அவர் கடைசி வரையும் பொய்யே சொன்னது கிடையாது, ரொம்ப நல்ல மனிதர். நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய பார்க்கல, சின்ன வயசா இருக்கும் போதே உண்மையை மட்டும்தான் பேசுவார். கொஞ்சம் வளர்ந்த பின்னால் வியாபாரங்களுக்கு அவரை நாங்கள் பயன்படுத்துகிற போது அமானிதமான ஆள், ஒரு 10 ரூபாயை கொடுத்தா அந்த 10 ரூபாயை திரும்ப தருவார். எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் அந்த காசு அப்படி இருக்கும், அந்த அமானிதம் எங்களுக்கு ஆச்சரியம். இன்னைக்கும் கூட எங்களுக்கு எதிரானவர்கள் அந்த நபியின் இடத்திலே கொண்டு வந்து தங்களுடைய பொருட்களை நம்பி கொடுக்கிறார்கள். எதிரிதான், அவருக்கு எதிராக தான் வேலை செஞ்சுட்டு இருப்பார். ஆனா இந்த பொருள் பாதுகாக்கப்படணும்னா இவற்றை இருந்தா பாதுகாக்கப்படணும்னு கொண்டு வந்து தர்றான். அமானத்தவு, அவருடைய அமானிதமும் அவருடைய உண்மைத்தன்மையும் அவரை சாதிக் என்றும் அமீன் என்றும் நாங்கள் வெகு விமர்சையாக பேசினோம். கடைசியா சொல்றார், அவருடைய ஐஃபத், பெண்களுடைய விஷயத்தில், இந்த காம விஷயத்தில் அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை நாங்கள் பார்த்தோம். எந்த நிலையிலையும் அவர் தனக்குரிய அந்த கோட்டை எல்லையை மீறியதே கிடையாது. அவர் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார், அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவதற்கும் அவனை வழிபடுவதற்கும் அவன் அல்லாத பொருட்களை விட்டு விடுவதற்கும் எங்களை அழைத்தார். இன்னும் போது இந்த செய்தி. இப்படி ஜாபர் அவர்கள் நஜ்ஜாஷியினிடத்திலே பெருமானாரை அறிமுகப்படுத்திய துணி இருக்கிறதே. நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நசபை சொன்னார், உண்மையை சொன்னார், அமானிதத்தை சொன்னார், கடைசியாக சொன்னால் பர்சனல் லைஃப்ல அந்த நபி இருக்காரே ரொம்ப சுத்தமானவர். ஏன் அப்படின்னு கேட்டா, சமூகத்தில் இது எதிர்பார்க்கப்படுகிற ஒன்று. இந்த குவாலிட்டி யார்கிட்ட இருக்கான்னு பார்ப்பாங்க. இதுல பல விஷயங்களிலே தப்பி போகிறாள், இதிலே உள்ளே விழுந்து விடுவாள். இன்னைக்கும் சொல்றான் இல்லையா, ஹெச்ஆர்ல போய் படிச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு கட்டத்துக்கு மேல போனோம்னா சொல்லி தருவான். ஒரு அரசரை, ஒரு மேனேஜரை அல்லது ஒரு சிஓஇய, ஒரு சிஇஓவை எப்படி கவுக்கணும் அப்படின்னு சொன்னா, அவன் இப்படி இப்படிலாம் பார்த்தா அவன் லேடிஸ் விஷயத்துல விழுந்துருவான், அவனை இதை வச்சு கவுத்துடலாம். உலகத்தினுடைய அரசர்கள் எல்லாம் கவிழ்ந்த இடம் அதுதான். அப்ப அதைத்தான் அவர் அழகா சொல்றாரு, அவருடைய அந்த கற்பொழுக்கம் பற்றி நாங்கள் தெரிந்திருக்கிறோம். கற்பொழுக்கத்தில் அவர் மிகச்சிறந்தவர். அப்ப ஒரு மூமினுடைய ஒரு சுன்னா என்ன அப்படின்னு சொன்னா, தனக்குரிய அந்த கற்பொழுக்கத்தை வடிவமைத்துக் கொள்வது, அதிலே பாதுகாப்பாக இருப்பது. இதை சின்ன குழந்தையிலிருந்து சொல்லித்தரணும், வீடுகளில் சொல்லித்தரணும், தாய் சொல்லித்தரணும், தகப்பன் சொல்லித்தரணும், ஊர் சொல்லித்தரணும், வீடுகளில் பரதாவினுடைய நிலை. இப்ப இதை பின்பற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆயத்தை பின்னாடியிலிருந்து பார்க்கணும். இப்ப இதுவரை எந்த ஆயத்துக்களை இஸ்லாம் சொல்லிச்சோ அதெல்லாம் மேலிருந்து இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கள்ல பரதாவினுடைய சிஸ்டம் என்ன, வீட்டுக்கு வரக்கூடிய அந்த அந்த பெண்களிடத்துல அந்நிய பெண்களை ஒரு பரதாவுக்கு உள்ள வச்சு பார்க்கணும், ஒரு ஆண்மகன் வயசுக்கு வந்துட்டா சொல்லணும், வேற ஆளு வந்திருக்காங்க பாப்பா, நீங்க உள்ள வர்றதுக்குல்ல, நீங்க அந்த முன்னாடி ரூம்ல இருங்க அப்படின்னு அந்த மகனுக்கு வீட்டுல பாடம் எடுக்கணும். அந்த அம்மா வச்சு பேசுறதே ஹால்ல தான். அப்ப அவருக்கு வந்து இது என்ன பருதா, என்ன சிஸ்டம், என்ன எதுன்னு தெரியாது. இப்ப இதை உருவாக்கக்கூடிய இடம் இருக்கிறதே வீடாக இருக்கிறது உங்களுடைய கணவன். வேற என்னெல்லாம் இதுல செய்யலாம் அப்படின்னு சொன்னா, உடல் ரீதியாக பார்வையை பேணுவது, ரெண்டாவது பெருமானா சொன்னாங்க நோம்ப வைப்பது. அன்னைக்கு ஒரு சகோதரர் கூட கேட்டார், அது இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா, அது எப்படி அவனை நோம்பு வைக்க முடியும்? நீங்க வைக்கணும். மகனுடைய நிலையோ அல்லது மகளுடைய நிலையோ தடுமாற்றமாக தெரிகிறது என்று சொன்னால், நோம்ப குடும்பமே சேர்ந்து வைக்கணும். அந்த பையனோட சேர்ந்து நம்ம இன்னைக்கு நோன்பு வச்சுக்குவோம், அப்ப வாரத்துல ஒரு ரெண்டு நாள் நோன்பு வைப்போமே, வைக்கணும் வைக்கணும். அதுதான் இப்பத்துக்கு காரணமாக இருக்கும். அங்க கறிய போட்டு வளர்த்து, இல்ல இல்ல என் பிள்ளை இப்பவே சாப்பிடாட்டி என்ன ஆயிரும் செத்து போயிருவானான்னு வளர்த்தா அவன் வேற விதத்திலும் மௌத்தா போயிருவான். அவனுடைய அந்த இச்சையினுடைய உணர்வு விஷயத்துல அவன் மௌத்தா போயிருவான், அடிக்ட் ஆயிருவான். அப்ப அதிலிருந்து பாதுகாக்கணும்னா முதலாவது நோன்பு இஸ்லாம் சொல்லுது, அடுத்து உடல் ரீதியாக கண்ணை பாக்குறது, மத்த இதெல்லாத்தையும் வச்சுட்டு அடுத்து என்ன செய்யலாம், வல் யஸ்தஃபிஃப், வேறு எந்த வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு கேட்டால், அப்போ அதுக்கு சில விஷயங்களை குர்ஆனிலிருந்தும் மற்ற செய்திகளிலிருந்தும் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது. அதில் முதலாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பையனை எந்த பிள்ளையிலையுமே அந்த 24 hours அல்லது ஒரு 8 hours ஃபுல்லாக அண்டர் ப்ரெஷரில் வைக்கணுங்கிறது, அல்லது ஒர்க் அவுட் பண்ற மாதிரி வைக்கணுங்குது. எந்த ஒருவன் வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறானோ அவனோடு ஷைத்தான் பக்கத்திலே இருக்கிறான். உலகமும் அதுதான் சொல்லுது, ஒரு மனுஷன் சும்மா இருந்தானா அவன் டேஞ்சரான ஆளு. ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் அவனுடைய அது மாறிக்கிட்டே இருக்கும். ஒருத்தனுக்கு வேலையும் இல்லை வெட்டியும் இல்லை, சும்மாவே வீட்டுல இருக்கான், வயசுக்கும் வந்தாச்சு, நல்ல திடம் இருக்கிறது, ஒண்ணுமே சில கேட்டா போறேன் பாக்குறேன் தேடுறோம்ல, இன்னைக்கு அப்படிதான் இல்லைண்ணா வேலையை தேடுறவன் தேடிக்கிட்டே இருக்கான், தேடிக்கிட்டே இருக்கான், எவ்வளோ நாள் தேடுறான். அவன் சொல்லியிருந்தேன், நீங்கள் இன்ஜினியரிங் படித்து அல்லது நீங்கள் டாக்டர் படித்து அந்த வேலைக்கு போகணும்னு இல்லை, எந்த வேலை கிடைக்குதோ நீ போகணும்னு சொல்லணும். அதுக்கு ஒரு செய்தி என்னன்னா, அவனை எந்த நேரத்திலும் தனிமையில் அனுமதிக்கக்கூடாது. முதலாவது விஷயம், உங்களுடைய வீட்டிலே இருக்கிற வாலிப பசங்க, இது அவங்கள குறித்து தான் இஸ்லாம் பேசுது, அல்லது ஒரு ஒரு திருமணம் முடித்து அல்லது முத்தல்லாக்கா தலாக்கு விடப்பட்ட நிலையில் இருந்தாலோ அல்லது மனைவி இருந்திருந்தாலோ அவர் வீட்டில் இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் தனிமையில் சும்மா அமர்ந்திருந்தான்னா அவன் ஷைத்தானுடைய தோழனாக ஆகிவிடுவான். அதான் அது ஒலா தத்தபியு ஹுத்துவாத்தி ஷைத்தான், அல்லாஹ் ஆரம்பத்திலே சொல்லிட்டான், ஷைத்தானுடைய பாதையை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அந்த வழியில் ஸ்டெப்பை எடுத்து வச்சேன்னா அது ஸ்கேட்டிங் போகிறது மாதிரி, இந்த ஸ்கேட்டிங் போவாங்க பார்த்துருக்கீங்களா, இந்த வெளிநாடுகள்லாம் உண்டு, துபாயில் போனால் ஹோட்டல்களில் ஸ்கேட்டிங் வச்சுருப்பான். அது என்னென்னா கையில் ரெண்டு குச்சியை வச்சுக்கிட்டு இப்படி சறுக்குனானா இங்கிருந்து அங்கே வரையும் போயிடும், அவ்வளோதான், ஒரு சறுக்கு தான், அந்த கடைசியில் போயிருப்பான். அப்புறம் அங்கிருந்து ஒரு சறுக்கு சறுக்குனா இந்த கடைசிக்கு வந்துடும். அப்போ அந்த தனிமை அப்படிங்கிறது சைத்தானுடைய பாதையை ஸ்கேட்டிங் மாதிரி காலை வச்சா போதும், கடைசியில் கொண்டு போய் தான் நிப்பாடும். அதுக்கு இடையில என்ன நடக்குது எதுவும் தெரியாது, எப்படி கீழே ஐஸ் இருக்கோ அதுவும் ஐஸ் மாதிரியே இருக்கும். அப்ப எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் அல்ல. அதனால இவனை எந்த உங்களுடைய ஆண் மக்களையோ பெண் மக்களையோ இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தனி ரூம் பிரைவசிங்கிறான், இது என்ன மண்ணாங்கட்டி சீன் தெரியல, பிரைவசி என்ன பிரைவசி, பெற்றோர்களை விட என்ன பிரைவசி. அன்னைக்கு ஒரு சொல்றா, என்னுடைய மகள் நான் போனை எடுத்ததுக்கு என் மேல கோவப்படுறான், இட்ஸ் மை பிரைவசி, என்னுடைய போன் என்னுடைய தனிப்பட்ட போன், எனக்கு பிரைவசி, நீ எப்படி என் போன் எடுக்கலாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது. ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க என்ன செய்யுதுன்னா, ரூமுக்குள்ள போன உடனே விதவிதமான நிலைகள், நியூடா அப்படி இப்படி போன் போட்டோ எடுத்து இன்னொருத்தனுக்கு அனுப்புது, இது என்ன பிரைவசி அதம்மா கேக்குறா, இது எவ்வளவு கேவலமான பிரைவசி, முட்டாத்தனமான பிரைவசி இல்ல அது. அப்ப அதை இஸ்லாம் தாப்பா போடுறது இந்த வியாபாரத்தையே வச்சுக்க கூடாதுன்றிச்சு, அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ எந்த நேரமும் அந்த லோன்லினஸ் அந்த தனிமையை அனுமதிக்கவே கூடாது. நீங்க எப்போதுமே அவங்களை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இஸ்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும், நான் சொல்றது இருக்கிறதே இது வந்து அப்படியே போற போக்கில் கேட்கறதல்ல, இந்த வார்த்தை இந்த சமூகத்தினுடைய அடிமடியில் கை வைக்குது. இன்றைக்கு 2019 என் சகோதரன் என்னுடைய தோழன் எதை எந்த சிரமத்தில் இருக்கிறானோ, கல்லூரியிலே படிக்கிற மாணவனாக இருக்கலாம் அல்லது ஸ்கூலிலே +2 +1 அல்லது படிக்கிற மாணவர்களாக இருக்கலாம், இவங்க ஃபேஸ் பண்ற நேரடியான இஷ்யூ என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வார்த்தை பேசுது. அதான் அல்லாஹ் சொல்றான், வல் யஸ்தஃபிஃப், வல் யத்லுப், இதுக்கு அர்த்தம் அரபியில எழுதுவார்கள் இஸ்தஃபஃப அப்படின்னு சொன்னா அவர்கள் வழிகளை தேடிக்கொள்ளட்டும். அதுக்குரிய காரணங்கள் அந்த ஃபேல் இருக்கிற இஸ்தஃபஃப அப்படிங்கிற வசனுக்கு அதற்குரிய எத்தனை அனுமானங்களும் ரூட்ஸும் உண்டோ அது அத்தனையையும் தேடுவது என்ற அர்த்தம். இப்ப அதுக்கு சில இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு சில செய்திகளை எழுதுனேன் அது சார்ந்து. அப்ப அதுல சொல்றாங்க, முதலாவது விஷயம் சில கிதாபுகள்ல அங்க இங்க பார்த்து அதுல சொல்ற, இது மட்டுமல்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கறத பத்தி இஸ்லாம் சொல்லுது, என்டர்டைன்மெண்ட்ங்கிறது ஏதோ பெருமானார் செஞ்ச சுண்ணத்து, பெருமானார் பால் விளாடினாங்களா பெருமானார் கிரிக்கெட் விளாடினாங்களா, பெருமானார் வந்து என்ன ஸ்கேட்டிங் போனாங்களா, வாக்கிங் போனாங்களா, இப்படி கேட்டு நம்ம போறதல்ல. சில விஷயங்களை இஸ்லாம் பொதுப்படையாக ஆக்கிருச்சு. பெருமானார் வாக்கிங் போனாங்களான்னதுக்கு இருக்கு, ஹதீஸுகள்ல இருக்கு. தமஷா தகஷா தமஷா ஹதீஸுகள்ல வருகிறது. தகத்தா தமத்த ஒரு இடத்த சொல்றாங்க, காலை உணவை பெருமானார் எடுத்துக்கொண்டால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு எழுதுறாங்க. அப்பதான் சுகர் ஏறுற நேரம் டாக்டர் சொல்லுவார், காலையில 8 மணிக்கு சாப்பிட்ட உடனே அப்படி கரகரன்னு சுத்தம். அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு மோசமான நேரங்கிறது அந்த 8, 9, 10, 11 அந்த நேரம் தான். ஏன்னு கேட்டால் அந்த நாஸ்டாவை தின்ன உடனே அவங்க படுற பாடு இருக்கிறதே, தூங்குவோமா எந்திரிப்போமா அந்த மாத்திரையும் போட்டு. அப்போ ஹதீஸில் வருது தகத்தா தமத்தா, பெருமானார் காலையில் உணவு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தமத்தா, கால்களை நீட்டிடுவாங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. தஷா தமஷா இரவு உணவு எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்ச உடனே பெருமானார் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வருவாங்க, எப்படி நடப்பாங்க இதில் நமக்கு வருது. அப்ப இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, எக்ஸாக்டா 11 மணிக்கு பேட்மிண்டன் விளையாடினாங்க, 12 ஹாலுக்கு கிரிக்கெட் விளையாடினாங்க, 2:30 மணிக்கு கபடி விளையாடினாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. விளங்கின அப்ப ஒரு ஓபன் ஸ்பேஸை இஸ்லாம் தந்துருச்சு. இதெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டுங்க, நீங்க எதையோ பயன்படுத்துறீங்களோ பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதே மாதிரி இந்த இடத்துல அந்த குழந்தை வளர்ப்புடைய விஷயத்துல அல்லது திருமணம் முடிக்காத அந்த குழந்தைக்கு என்னென்ன வேலைகளை பெற்றோர் ரீதியாக செய்யலாம், தனிப்பட்ட முறையில் அவர் நோன்பு வைக்கணும், அவர் தன்னுடைய நேரத்தை முழுக்க பண்ணணும். ஒரு கிதாபில் எழுதும்போது இமாம் அல்லாமா ஷாராவி எழுதும்போது கிதாபில் எழுதுறாங்க தஃப்சீரில், உங்க மகனை அல்லது அந்த பையனை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, காலையிலிருந்து அவனை சாயங்காலம் வரையும் வேலையில போடணும். அது 100 ரூபாயா 200 ரூபா தான் மாசம் வருதுனாலும் பரவாயில்ல, 100 நாள் வேலைக்கு போய் கொத்தி தான் எடுக்கணும்னா பரவாயில்ல. இல்லைங்க என் பையன் இன்ஜினியர் இவரே விட மாட்டார், அனுப்புங்கிறார் அவர் சொல்றாரு அனுப்பு. அவன் காலிலேருந்து சாயங்காலம் வரையும் அந்த வேலையை பார்த்துட்டு வந்தா நைட் ஆனவொன்னா டயர்டாயிடுவான், அல்லான்னு படுத்துங்கிடுவான். ஆனால் இவனை பகல்ல தூங்க விட்ட அப்படின்னு சொன்னா நைட்டு முழுக்க தூங்க மாட்டான், வேறு எதையாவது ஒன்ன தேடிக்கிட்டு இருப்பான். நான் சொல்றது விளங்குதா என்ன? அவனுடைய அந்த உணர்வு வளர்கிற நேரம், அதை இஸ்லாம் தடுக்கவே இல்லை. ஒரு மனிதனுக்கு அந்த உணர்வு தேவை, அதன் மூலமாகத்தான் குழந்தைகள் ஜனிக்கும், அதன் மூலமாகத்தான் திருமணம் முடிக்க முடியும். அப்ப அதை போய் வெட்டி எடுத்துட்டு நீ அல்ல அல்லான்னு உட்கார்ந்துருன்னு சொல்லல, அதை வச்சுக்கிட்டே எப்படி வாழ வைக்கிறது, அது இருக்கிறதோட இவனை எப்படி நவர்த்தி கொண்டு போறது அந்த தேவை நேரம் வரை? குழந்தை புள்ள பிரியாணி கேட்குதுன்னு அள்ளி வாயில திணிக்கிறது இல்ல, கொடுக்க மாட்டோம், அங்கிட்டு தூக்கிட்டு போயிடுவோம். அது ஒரு வயசுக்கு வந்த பின்னாடி அது எவ்வளவு வேண்டாலும் சாப்பிடுப்பா, குடும்பமே விடுதா இல்லையா, நல்லா சாப்பிட்றா பிரியாணி வாங்கினா. அப்ப அந்த 2 வயசுலயும் 1.5 வயசுலயும் பிரியாணி கொடுக்க முடியாதுங்கிறது பெற்றோர்களுக்கு தெரிவதை போன்ற இந்த வேலையும் பாங்க. அதுல ஒரு செய்தி சொன்னா, தன்னுடைய அந்த பெற்றோர்னுடைய பொறுப்பை உணர்ந்து ஒவ்வொரு பெற்றோரும் செயல்படும். இந்த இடம் ரொம்ப இடிக்கிற இடம், ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த வயசுக்கு வந்த உடனே அவன் வேற மாதிரி ஆயிடுவான். நான் அடிக்கடி சொல்றது மாதிரி வருவோம்ல அப்படிமா, அது வரையும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்த பையன் திடீர்னு குணம்லாம் மாறும். அத்தாட்ட கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கீப்பப் பண்ணுவான், ஏதாவது தேவைன்னா அது வரையும் அத்தாட்ட வந்து கேட்டா அம்மாட்ட போய் சொல்லுவான், அவரை வாங்கி கொடுக்க சொல்லுமா அம்மா. இப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உருவாகும். அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, அந்த தாய் தன்னுடைய மகனை முழுக்க முழுக்க அவனுடைய பேரண்டிங்ல அந்த பெற்றோர்களுடைய விஷயத்துல அவள் முழு கவனம் எடுத்துக்கணும். பகல் முழுக்க தன்னோடு இருக்கிறதோ அல்லது வெளியே போயிட்டு வந்த உடனே வீட்டுல தன்னோடு ஐக்கியமாக கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடணும். அப்படி முழுக்க முழுக்க குடும்பத்தார்களோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஒரு பையனுடைய மென்டலி மாறுவோம். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில பார்த்தோன்னா இந்த மொபைல் வாங்கி கொடுக்குறது கண்டிப்பா என்ன பொறுத்த அளவு, அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ஒரு குறிப்பிட்ட காலம் வருகிற வரை இன்னொரு வடி மேலே போய் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தம்பி நீ சம்பாதிச்சு வாங்கிக்க, அழகா சொல்லிடும், உனக்கு மொபைல் வேணுமா நீ சம்பாதி ஒரு அழகான மொபைலை வாங்க. அத்தை சம்பாதியத்தியத்தில் மொபைல் வாங்கி வைக்கிறது அழகான செய்தி அல்ல, ஓன் சம்பாத்தியத்தில் உனக்கு வாங்கி வச்சுக்கணும். தேவையா எதுவும் போன் பேசணுமா தாராளமா பேசிக்கோங்க, இன்டர்நெட் பார்க்கணுமா ஓபன் ஹாலில் ஒரு மானிட்டர் ஒரு கம்ப்யூட்டரை வாங்கி வச்சு எல்லாரும் பார்க்குற மாதிரி திறந்த வழியில் தாராளமாக பார்த்துக்கலாம். 24 hours வந்து அன்கட் நெட் ஃபுல்லாக போட்டு கொடுத்து எவ்வளோ வேண்டாலும் பார்த்துக்க, ஆனால் ஓப்பன் உம்மா கூட இருப்போம், உங்கள் அம்மா கூட இருக்கும் பாரு, உங்களை யார் வேண்டான்னு சொன்னால் எந்த பிரச்சனைக்கு நீங்கள் ரெடியாகுங்க எதையும் படி. இந்த வேலையை செஞ்சு அவன் சீரியஸாக அந்த பெற்றோர்களுடைய அந்த கண்காணிப்பினுடைய விஷயத்துல ஒரு பெற்றோர்கள் கண்டிப்பாக நடந்து கொண்டே ஆக வேண்டும். அதை வந்து ஒரு ஜாபாவே, அதை ஒரு டூட்டியா அந்த அம்மா ஆக்கிறது கிடையாது. பிள்ளையில பத்துட்டோம்ல, நம்ம தான் பார்த்தாவணும். அந்த பெண்ணினுடைய ஒரு டூட்டியாகவே ஆகணும். ரெண்டாவது, தந்தை சாயங்கால நேரத்தில் வந்த பின்னாடி ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உட்கார்ந்து எல்லார் கூடயும் பேசணும். அது தகப்பனாருடைய பொறுப்பு. நிறைய பேர் தப்புக்கு சொல்லலை, வந்த உடனே இப்போ பாதி பேர் மொபைலை தூக்கிறான் அல்லது டிவியை போடுறான். இப்போ அதுதான் ஆயிடுச்சு, அதுதான் என்டர்டைன்மெண்ட் நினைக்கிறான். உண்மையான என்டர்டைன்மெண்ட்டு மனைவிட்ட பேசுறது. போன வாரமே ஒருத்தர் சொல்லும்போது ஒரு பேச்சியில் சொல்லியிருந்தார், இப்போ நண்பர்கள் வீட்டுக்கு போனேன், அவர் அந்த அம்மா பயங்கர கோவம், இந்த மொபைல் என்னைக்கு சனியன் தொலையுது, அவர் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாருங்க வந்ததுலேருந்து இப்படி. அவனும் அப்பனுக்கு புள்ள தக்காம பிறந்திருக்கு, நான் மகம் மாதிரியே அதை விட தாண்டி அப்ப அத்தா இருக்காரு, அவர் வந்த உடனே இதை இந்த சனியன்லாம் வீட்டுக்கு வரும்போது மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணிடு, மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணிடு அப்படின்ட்டு பெசாம வச்சுட்டு நமக்கு குடும்பம் நம்முடைய வாழ்க்கை தான். இந்த மொபைலை வச்சு யாரும் பெரிய பில்கேட்ஸ் மாதிரி அறிவானதா இதுவரையும் சரித்திரமே கிடையாது, ஜீரோ. இதுவரையும் எவனாவது மொபைல வச்சு பில்கேட்ஸ் ஆயிட்டாயா அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும். பிசினஸ் ரீதியாக இருந்தால் அதையும் ஒரு கூட. என் மேல நிறைய என்னுடைய நண்பர்களுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா, தொழுவ போகும்போது போனே எடுத்துட்டு போக மாட்டேன், அது என்னுடைய பழக்கம் ஆக்கிட்டேன். அசர் தொழுவ போகும்போது போகல, அசர் தொழுதுட்டு டீயை குடிச்சிட்டு அப்புறம் மகரிப் தொழுதுட்டு வெளியே போயிட்டு அப்புறம் இஷாவை தொழுதுட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்கே 10 மணி ஆகும். இதுக்கு இடையில 100 தடவை எவனாவது அடிச்சிருப்பான், எனக்கு ஒரு தடவை அடிச்சு எடுக்கலன்னு விட மாட்டாங்க சில பேர். அது மேலே ஏறி படுத்து எப்படியா இருந்தாலும் நான் இருந்தால் தானே ஃபோன் எடுப்பேன், என் வீட்டில் என் ஃபோனை யாரும் எடுக்க மாட்டாங்க, யார் ஏதாவது கேட்பாங்க சொல்றதுக்கு அப்படியே கிடக்கும். நான் அப்புறம் வந்தவொன்னே சொல்லுவேன், அசருக்கு போனால் இஷா வரையும் நான் வரமாட்டேன், ஃபோன் அமர்ந்துருக்கும், ஃபோனை எடுக்கவே மாட்டேன். இப்படி சொன்னாலும் இப்படி சொல்லி ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதை ரிசல்ட் நிறைய பேர் அடிக்கிறது இல்லை, எனக்கு அடிச்சு வச்சிருவாங்க, அப்புறமா வந்து நானா பார்த்து அடிச்சுக்குவேன், முடிஞ்சு போச்சு. ஏன்னா இது பள்ளிக்கு எடுத்துகிட்டு போகிறதுல பெரிய முசீபத்தாக இருக்குது, நமக்கு பெரிய சிரமங்கள், திடீர்னு அடிக்குது நமக்கு தோணாமே, திடீர்னு நம்ம வச்சிடுறோம், நம்முடைய கவனத்தை சிறிதர் வைக்க அடுத்தவங்க கவனத்தை, அடுத்து இது கையிலே தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது, அது நமக்கு பெரிய. அதனால அல்லான்னு இப்படி ஒரு நிலைமையை நம்மளே ஏற்படுத்திடணும். வம்படியா அவரா ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்க சொல்லிட்டு போனோம், அதனால் ஒன்றும் குற்றம் ஆக போகிறதில்ல. நம்மை எவனுக்கு யாருக்கு நம் தேவையோ வண்டி எடுத்துட்டு வந்து கூட பார்த்துட்டு போயிருவோம். நம்மள்ட்ட யார்ட்டையா ஒருத்தன்ட்ட தேவை இருந்துச்சுன்னா என்ன நிலையிலையும் நம்மளை வந்து பிடிச்சிருவான். அதனால இந்த போன் வச்சு தான் நடக்குதுங்கிறது எதுவுமே கிடையாது. இப்படி நாம ஒரு நிலைமை, 9 மணிக்கு மேல ஒரு போன் எடுக்க மாட்டாரு. நான் அன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னாரு, இதாவது ஆசியமான ஒரு செய்தி தான், அவர் டெய்லி இது மாதிரி அவர் மார்க்கெட்டிங் இதுல இருந்தாராம், டெய்லி இப்படி வர வேண்டியது வீட்டில் உட்காந்து பேசிட்டே இருக்க முடியாது. அவங்க வீட்டுக்கார அம்மா வந்து அங்கே கப்பாம் அங்கே ரிஜால் ஆணுடைய அந்த ஒரு வாரம் 10 நாள் பார்த்துருக்கு கல்யாணம் முடிஞ்சு, அப்புறம் சொல்லிச்சு அங்கிரு நீ பேசுறதுன்னா வெளியே இருந்து பேசிட்டு எத்தனை மணிக்கும் வா, வீட்டுக்குள்ளே வந்து இந்த ஃபோனை தூக்கிக்கிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறேன் மண்ணாங்கட்டியை பண்ணுறேன்னு வேலை ஃபோனை உடச்சிருவேன்றிருச்சான் அந்த பையன் சொன்னான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது சுவிச் ஆஃப் பண்ணிட்டே வந்துடுவாரான் வீட்டுக்கு, எதுக்கு இந்த பல அப்படின்னு. இப்போ வீட்டுக்கார அம்மாக்கள் அப்படி ஸ்ட்ராங்காக இருந்து 4 மொபைலை உடச்சிருச்சுன்னா இந்தாலும் திரும்பிடுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கஷ்டம்தான். அப்போ இந்த பயன்பாட்டில் ஃபேமிலியோடு வந்து பேரண்ட்டுகள் ரெண்டு பேரும் உட்காந்து குழந்தைகிடத்தில் படிக்கிறதையோ அல்லது பொதுவான விஷயங்களையோ எதையாவது பேசணும். ரெண்டாவது, இந்த படிப்படி நை நைன்னு சொல்லக்கூடாது. நிறைய பேரண்ட்டுகளுக்கு அது எப்போ பார்த்தாலும் படித்தா என்ன படித்தா என்ன, ஏற்கனவே அவன் இங்கே ஸ்கூல்லேருந்து அதமே கேட்டு வரான். வாத்தியர்களாக இருக்க நாங்கள் என்ன வேலையை பார்க்குறோம்னு தெரியுமில்ல உங்களுக்கு, அவனை படி படின்னு காலையில் இருந்து அவன் இங்கே போனா என்னடா இப்படியே இருக்காங்க, இவனும் லூஸாக இருக்காங்க, வாத்தியார் வீட்டுக்கு வந்தான் லூஸாக இருந்தாங்க. அவனு பொதுப்படையான விஷயங்களை கொஞ்சம் பேசணும், இப்போ என்ன நடக்குது, அவனுடைய மனோநிலைகளை பற்றி நீ ஏதாவது பேசுப்பா அப்படின்னு அந்த பிள்ளைகளை பேச விட்டு கொஞ்சம் கலந்துடும் இல்லை. அப்புறம் ரெண்டாவது, அடுத்து ஒரு செய்தியை பார்த்தோம்னா, கொஞ்ச நேரத்துக்குனாலும் குரானை எடுத்து வச்சு குடும்பமாக உட்காந்து ஓதி பழகணும். குடும்பமாக உட்காந்து ஒரு 2 ஆயத்தை படித்து இதுக்கு என்ன பார்த்தோம் குரான், அவனுக்கு அந்த தொடர்புகளை நாம் தான் ஏற்படுத்தி விடணும். தானாலாம் வராது, மொபைல் எடுக்கிறது தானாக வரும், குரான் ஓதுறதெல்லாம் தானாக வராது. அப்போ குடும்பத்தில் கடைசியாக 10 நிமிஷம் உட்காந்து வாங்க ஒரு ஹதீஸை படிப்போம், ஒரு குரான் ஆயத்தை படிப்போம், ஒரு ஹிஸ்டரியை படிப்போம், நீ படியா இன்னைக்கு. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது தமிழில் ஒரு புக்கு வாங்கிக்கணும், இங்கிலீஷில் ஒரு புக்கு வாங்கிக்கணும். அந்த பையன் ஸ்கூலில் 6வது 7வது இருக்கும்போதே அவனை கொடுத்து இங்கிலீஷ் ரீடிங் நீ வாசியான்னு சொல்லணும், அவன் தப்பாக படிக்க அந்த புள்ள திருத்தி கொடுக்கணும். அந்த ஹதீஸ் அல்ல சஹாபாக்களுடைய ஒரு ஹிஸ்டரி வாசி. இதுக்கு அர்த்தம் சொல்லு கேட்கணும். ஆறாவது ஏழாவது வகுப்பு வரும்போது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருப்பான். தப்பா சொன்னா அதை திருத்தி கொடுக்கணும். இது அவனுடைய பப்ளிக் எக்ஸாம்ல வெளிப்படும். இன்னைக்கு நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிய மாட்டேங்குது. 10th வரையும் வந்துடலாம், 12th வரையும் வந்துடலாம். கேட்டா நான் வந்து அதுல படிக்க சிபிஎஸ்சி படிக்கிற எதுல படிச்சா இளவு என்ன, தமிழ்நாட்டில் தானே படிக்கிற, ஒத்தாவும் அம்மாவும் தமிழ் தானே பேசுறாங்கன்னா அவனுக்கு தமிழ் படிக்க தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நான் என்ன சொல்றேன், அந்த பை அதுதான் காலம். அந்த ஏழாவது எட்டாவது ஒன்பது அந்த பருவ மாற்றம் இருக்கிறதே அதுதான் காலம். அவன் அந்த நேரத்தில் கரெக்டா உள்ள திணிச்சிருந்த இந்த வேலையெல்லாம் பார்க்க வைக்கணும். அடுத்து வீக்லி ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள கூட்டிட்டு போகணும், அவங்களையும் சேர்த்து. இப்ப இங்கே வர்றோம் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு புரிகிறதா இல்லையா அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இங்க வந்து உட்கார்ற உங்களுக்கு நான் என்ன பேசுறேன்னு விளங்குறதா இல்லையா, விளங்குச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், புரியாட்டியும் பரவாயில்ல, உட்கார்ந்து இருந்தா போதும், இது ஒரு பரக்கா. இந்த மஜ்லிஸ் இருக்கிறதே இப்ப இன்னைக்கு இந்த மஜ்லிஸை நான் நடத்தலன்னா என்னுடைய மனோநிலை வேற யாராவது ஒருத்தர் நடத்தினாருன்னா எப்படியாவது கிளம்பி அந்த இடத்துக்கு போயிருவேன், சும்மா போய் அமைதியா உட்காந்துருப்பேன். ஏன்னா இங்க இறங்குற அருள் இருக்கிறதே வேற எங்கேயும் கிடைக்காது, வேற எங்கேயும் கிடைக்காது. இந்த குர்ஆனுடைய அந்த ஜொலிப்பும் அந்த ஜோதியும் அந்த மன அமைதியும் அடுத்த வாரம் வரையும் கண்டிப்பா இதை புரிஞ்சவங்களுக்கு இருக்கும். ஒருத்தர் இல்ல ரெண்டு தர இல்ல, இது வந்து முஜர்ரப் அனுபவ ரீதியாக விளங்கினது. ஒன்னும் பெருசா இவர் என்னையா நமக்கு நடத்தினோம் அப்படிலாம் தேவையில்ல. வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டா போதும், நமக்கு என்ன தேவையோ அந்த செய்தியும் கிடைக்கும், இல்லைன்னா நமக்கு மன அமைதியும் கிடைக்கும். இதே மாதிரி ஒரு செய்திகளுக்கு அந்த பிள்ளைங்களை நம்ம கூட்டு போய் பழக்கம், கூட்டு போய் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காருங்க. அடுத்து ரெண்டாவது, அவர்களை அந்த குழந்தைகளுடைய விஷயத்தில் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவர்களுக்குரிய அந்த மரியாதை இருக்குல்லவா, ஒரு வயசுக்கு வந்தவன் அதுவரையும் எப்படியோ இருப்பான். அப்ப அப்பா விட்டு விலகிறதுக்கும் இதற்கும் காரணம் என்னன்னா எனக்கு யோசிக்க தெரியுமா, உங்க பையன் வாடா போய் இந்த இதுக்கு பெருநாளைக்கு துணி எடுத்துட்டு வரலான்னா, வேணாம் வேணாம் அவருக்கு கலர் எடுக்க தெரியலம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன் எனக்கு பிடிக்குமா. நீங்க அப்ப என்ன செய்யக்கூடாதுன்னா கிறுக்தனமா எடுப்படா, நான் உங்க அத்தா வந்து எடுத்துட்டு வர்றா, அத்தா எடுத்துறாத ட்ரெஸ் இல்லவே இல்லை, பெருநாளைக்கு உனக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது, இப்படிலாம் பேசக்கூடாது. அவங்க கூட கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணணும். பரவாயில்ல நானும் வர்றேன், நீ செலக்ட் பண்ணு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த திறன்களை அக்செப்ட் பண்ணி பழகணும். அந்த வயசுல அது கேட்போம், எனக்கும் புரிய அவனுக்கு அப்பந்தான் அந்த முதல் உணர்வு அவனுக்கு கிடைக்கும். சைக்காலஜியில சொல்றான் அப்பந்தான் அந்த பிரித்துணர்வுங்கிற தன்மை அவனுக்கு கிடைக்கும். அப்ப எனக்கும் எங்க அத்தா மாதிரி விளங்க தெரியும்லன்னு அவன் நினைப்பான். ஆனா அது முழுமை கிடையாது. அதை நீங்க வந்து வெந்நீர் ஊற்றி அணைக்கிறதுக்கு முடிவு செய்யக்கூடாது. டேய் உனக்கு விளங்கவே விளங்காது, நாங்க இதெல்லாம் பாத்துக்கிறோம்னு சொல்லவே கூடாது. அவனை ஈடுபடுத்தணுங்க, அவன் அந்த மென்டல் டைவர்ஷன் இதை வச்சுதான் நடக்கும். ரெண்டாவது, ஏதாவது விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் அவ எல்லாரும் உட்கார வச்சு ஒப்பீனியன் கேட்கணும். குழந்தைகள் ஓரளவுக்கு வளர்ந்துட்டான் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளிடத்துல கேட்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த, ஒரு வீடு வாங்க போறோம், ஒரு சொத்து வாங்க போறோம், அல்லது ஒரு செட்டில்மெண்ட் இப்படி செய்ய போறோம், இதை எப்படி செய்யலாம், மனைவி மக்கள் எல்லாம் முடிவு அவர் எடுக்கணும், அத்தா எடுக்கணும். முடிவு மனைவியோ பிள்ளைய எடுக்கக்கூடாது, முடிவு அவர் எடுக்கணும். ஆனா எல்லார்ட்டையும் கேட்கணும். இந்த கேட்கறது தான் நாளைக்கு அந்த பையனை ஒரு குடும்பத்துல ஒரு தலைவனாக ஒரு கணவனாக உட்காருவதற்கு காரணமாக இருக்கும். கேட்டு பழகணும் அவங்கள்ட்ட, கேட்கணும். அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ கேட்கணும், ரெண்டு பேர்கிட்டையும் கேட்கணும். அதுதான் அந்த மஷ்வாரா சொல்லு. அடுத்து அவங்களுக்கு என்ன விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்ப அந்த குழந்தைகள் ஏதாவது ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, ஒரு விளையாட்டுல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்துல நாமும் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது ஹலாலான முறையில விளையாடுவதற்கு அதற்குரிய வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுகளை நாம ஏற்படுத்தி தரணும். அவனுக்கு அவன் ஒரு ஒரு டிராயிங் இருக்கு, அல்லது வேற ஏதாவது டிராயிங்னா உயிருள்ளவைகள் அல்ல, வேற ஏதாவது ஒரு நல்ல வரையுது கவிதை எழுதுது புள்ள அப்படின்னு சொன்னா அது என்னத்த சனிய பல்லைக்கூடத்தில் படிக்கிறதுக்கு வழியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அந்த தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய அந்த செய்திகளை தூண்டணும். இதை மதரசாவில் நல்லா பார்ப்போம். வியாழக்கிழமை வியாழக்கிழமை மன்றம்னு ஒன்று பார்ப்போம். எங்கள் மதரசாக்கள்லாம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை மன்றம்னு ஒன்று நடக்கும். அந்த மன்றம் என்ன அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பெரிய மூத்த மதரசா அந்த வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் தலைவராக இருப்பார், இன்னொருத்தர் பாட்டு படிப்பார். அது நாவரணிபா பாட்டா கூட இருக்கலாம், அல்லது சொந்தமா எழுதி படிப்பாங்க. அப்புறம் இன்னொருத்தர் நேத்து படிப்பார், அரபி நேத்து படிப்பார். அப்புறம் இன்னொருத்தர் பயான் பண்ணுவாங்க, ஒரு நாலு பேர் தமிழ்ல இங்கிலீஷ்ல அரபில் இப்படி பயான் பண்ணுவாங்க. இப்ப இப்படிலாம் உருவாகி வந்த உலமாக்கள் தான் ஜும்மா பயான்களை போட்டு நொறுக்கு நொறுக்க, இவை தானாலாம் இது வந்துடாது. எவ்வளோ பெரிய அறிவாளியும் ஒரு ஒரு பெரிய ஒரு துறையில் உள்ள ஒருத்தர் ஒரு இடத்துக்கு ஒரு பள்ளியாஸ்திர புலாக்கு வந்தார். அங்கே சொன்னாங்க ஒரு பத்து நிமிஷம் பேசுங்கன்னு. அவர் இல்லைன்னா பேசலைங்கன்னாரு. இல்லை பேசித்தான் ஆகணுங்கண்ணா, நீ பேசணுங்க அப்படின்ட்டான். சரி நான் ஒரு மைக்கு முன்னாடி வந்துருங்கண்ணா, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து ஒன்றுமே வரல, தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கிறாரு. அவரை அவமானப்படுத்தினது மாதிரியும் ஆகி சிரமம் ஆயிடுச்சு அந்த இடங்கள்ல. ஏன்னா அவர் ஒரு பெரிய மனுஷன், வரலை அதெல்லாம் அப்படி சும்மா வந்துடாது. இன்னைக்கு இப்படி உட்காந்து பேசுறோம்னா மதரசாவில் போட்ட விதைகள் தான் யார் யாருக்கு என்ன இருக்குன்னு அழகா தூண்டி விடுவாங்க. கவிதை எழுத தெரியுமா, பட்டிமன்றம் நடக்கும், வெளக்காடு மன்றம் நடக்கும், கவிதை அரங்கம் நடக்கும், சுழலும் சொல்லரங்கம் நடக்கும். மதுரசாலை இப்படிலாம் நடத்துவாங்க. ஒரு டாபிக் கொடுத்து பத்து பேர் தனித்தனியான ஒரு தலைப்புகள்ல இதுக்கு என்ன கருத்து தீர்வு என்ன பேசுங்கயா, நடுவர் ஒருத்தர் உட்காந்து இப்படி எல்லாம் ஒன்னு ஒன்னா வளர்ப்பாங்க. அடுத்து அரபி மன்றங்கள். நான் இன்னும் அடிச்சு சொல்லுவேன், வெளிநாடுகளில் போய் நான் என்னுடைய பர்சனல் நான் பெற்ற அனுபவத்தில் வெளிநாட்டில் போய் துபாயில் இருக்கும்போது சில இடங்களில் அரபியில் வந்து குத்துபா நடத்துறதுக்கு, அதாவது பயான் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சில என்னோடு வேலை பார்த்த சில வெளிநாட்டு அன்பர்கள், மிஸ்ரி பெலஸ்தீனி இதே மாதிரி ஆளுங்க அசர் தொழில் முடிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க ஒரு நாள் ஒரு ரம்ஜானுடைய காலத்தில். அப்போ ஒருத்தர் என்ன செஞ்சார்னா அந்த ரியாலு சாலியினை தூக்கிட்டு படிச்சுட்டு இருந்தார் ஒரு மிஸ்ரி. அப்போ அவர்கிட்ட கேட்டேன் இது என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டேன். ரியாலு சாலியின் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படியே படிச்சுக்குவேன் அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன் நான் படிச்சு தரேன்டா உனக்கு அப்படின்னேன், நான் படிக்கிட்டேன் உனக்கு அப்படின்னு கேட்டேன். நீ ஹிந்தியில் உனக்கு படிக்க தெரியுமா நான் என்ட்ட கேட்டான். நான் சொன்னேன் நான் படிக்கிறேன் பரவாயில்ல, தப்பு வந்துச்சுன்னா நீ சொல்லி கொடுந்தேன் அவன்கிட்ட. சரி படின்னா அப்புறம் எடுத்து வாசிக்க ஆரம்பித்த உடனே அந்த ஒவ்வொரு ஆளாக வந்தான். ஒரு பெலஸ்தீனி வந்தா, ஒரு மிசினி வந்தா, ஒரு இஜி இப்படி வந்து வந்து ஒரு டீம் ஆயிட்டாய். கடைசியில டெய்லி உட்காந்து நான் என்ன செய்வேன்னா ஒரு அதிசய படிச்சுட்டு அதுக்கு விளக்கம் சொல்லுவேன் அரபியில, அரபிக்காரனுக்கு. ஐ எம் இந்தியன், ஐ எம் பிலாங்கிங் டு தமிழ் லாங்குவேஜ், எனக்கு வேற எந்த மொழியும் தெரியாது, ஆனா அரபியில ஒரு 20 நிமிஷம் சரளமா அப்படியே பேசு அப்படியே அந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கமா அதை சொல்லுவேன். அவங்க எல்லாம் தூக்கி வச்சு கொண்டா என்ன முத்தம் போடுவாங்க தூக்கி, எங்களுக்கு அரபி இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல நீ எப்படியா சொல்ற அப்படிமா. இப்ப அல்லாவினுடைய பெரிய கிருபையால என்னுடைய உஸ்தாதுமார்களுடைய மிகப்பெரிய துவா, என்னுடைய தகப்பனாருடைய துவா, இப்ப அப்படி நான் என்ன இதுல இப்ப தமிழ்ல நடத்துறனோ இப்ப என்ன இதே 1 hour அரபியில இந்த தப்சீர் நடத்துங்கன்னா என்னால் அப்படி முடியும். இப்ப அப்படி அரபியில 1 hour ஒரு அரபி உட்கார்ந்து இருந்தாரு அல்லது யாரா வந்திருக்காங்கன்னா 1.5 hours இதே ஸ்பீச் அப்படி அரபியில எந்த விதமான தடங்களும் இல்லாமல் பேச முடியும். இது அல்லாஹ் என் மீது செய்த நேமத்து. ரெண்டாவது ஏன் மேலமற்ற இல்லை, உங்க அஜத்துமார்களுக்கு எல்லாருக்குமே அப்படிப்பட்ட திறமைகள் இருக்கும், ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும், அதை மறுக்கிறதுக்கு இல்ல. இப்ப இதெல்லாம் எங்க ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த மதரசாக்கள்ல உருவாக்குவது தான். முதல்ல எப்படி நான் அரபி பேசினேன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த கட்டில புடிச்சு இப்படி தடவி ஒரு பக்கத்தை மனப்பாடம் பண்ணிட்டு அது வெளியே வராம உள்ளேயும் போவாம ஏதோ தொண்டையில அடைச்ச அந்த இது சூடான வெண்ணெயை தின்னது மாதிரி நடு தொண்டையில நின்றுச்சு, பாதி வார்த்தை வருது மீதி வார்த்தை வரல, பேப்பர் வேற உள்ள இருக்கு, அதை எடுத்து பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு, எப்படியா இதை எடுத்து பாக்குறதுன்னு இப்படி தடவி அப்படி பேசினதுதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு மணிக்கணக்காக ஒரு அடுத்த மொழியில அந்நிய மொழியில பேசக்கூடிய ஒரு நிலை. அப்ப இதெல்லாம் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி உண்டான சிஸ்டத்தை அந்த பிள்ளைகள் இடத்துல பேரண்ட் பார்க்கணும், டீச்சர்ஸ் பார்க்கணும், வளர்த்து விடணும். அடுத்து சில பிரச்சனைகள் அந்த மகனுக்கு இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த வயதுக்கு வருகிற நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா டைரக்டாவே பெற்றோர்கள் அவன்கிட்ட பேசணும். நிறைய பெற்றோர்கள் பேசுறதல்ல, ஆனா இஸ்லாம் ஒரு அருமையான மார்க்கம். போன வாரம் போன ஒரு ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி மெட்ராஸ்லேருந்து ஒரு காலேஜ்லேருந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்தார், அவர் காலேஜினுடைய டீனாக இருக்கார். அவர் வந்திருந்தார். அப்போ நாங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு சிலபி அடுத்த 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு சிலபஸ் போடணும், பாடத்திட்டம் போடணும். அப்போ அது சம்பந்தமான பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கும் அவர் சொல்கிறாரு என்னுடைய யூனிவர்சிட்டியில் நான் இந்த ஷோபே இஸ்லாமியா இஸ்லாமிய துறைக்கு தலைவராக இருக்கார் அவர், அங்கே உள்ள அந்த டீன் பெரிய ஆளுங்க இவங்க சிலபஸை போட்டு அங்கே கொண்டு போயிருக்காங்க, உங்க நீங்க என்ன வந்து வேற என்ன செய்யறீங்க இதுல உள்ளது என்ன கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கான். இப்ப அவர் வந்து அந்த ஃபிக்கு கிதாபும் இருக்கு, எல்லா மதரசாலையும் படிக்கணும், ஃபிக்குல் முயஸ்ஸர்னு ஒரு கிதாப் சின்ன கிதாப், அதுல எடுத்த உடனே வந்து ஓதுன்னா என்ன, சிறுநீர் கழிகிறது என்ன, மலஜலம் போனா எப்படி சுத்தம் செய்யணும், ஹைல்துன்னா என்ன, பீரியட்னா என்ன, பெண்களுக்கு அந்த நேரத்துல ஒரு பெண் எப்படி குளித்து சுத்தமாக இருக்கணும், மாதவிடாயினுடைய காலத்துல தொழுகைனா என்ன, ஒரு பெண்ணுக்கு எப்ப தொழுகக்கூடும் எப்ப கூடாது இப்படின்லாம் அவர் கேட்டிருக்காரு. ஐயோ அவர் ஹிந்து ப்ரொஃபஸர், அங்கே உட்காந்துருக்கவங்க மெயினில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த டீம் சொல்லியிருக்கு இதனே இதெல்லாம் பையனுக்கு சொல்லி கொடுக்குறீங்க இது என்ன இது, இல்லை இல்லை இது எங்கள் மார்க்கத்தில் உள்ளது. அருமையாக இதெல்லாம் பெரிய பெரிய ஆளுகளுக்கே தெரியாதுங்க, பொதுப்படையில் உள்ளவங்களுக்கு. உங்களுக்கு இவ்வளவு சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த வயசுல இதெல்லாம் சொல்லித்தனீங்களா? அவன் கேட்டிருக்கான். அவர் சொல்றாரு, ஆச்சரியப்படுறாங்க, நமக்கு அது பெருசா தெரியல, படிச்சு படிச்சு வந்துட்டோம். ஆனா மத்தவங்க பார்க்கும்போது இந்த மாதிரி பீரியட்னா என்ன, இதுனா என்ன, குளிப்பு கடமைனா என்ன, சுத்தம் செய்யறதுனா என்ன, சின்ன வயசுலேயே சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இந்த வழியாக இதன் ஊடாக பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு சில விஷயங்களை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லணும், சொல்லி அவர்களுக்கு அதனுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொள்வதற்குரிய அந்த நிலை ஒன்று. ரெண்டாவது அடுத்து மாத்துறதுக்குரிய ஒரு வகை என்ன அப்படின்னு சொன்னா, பொறுப்புகளை கொடுப்பது. அந்த பிள்ளைங்களிடத்துல சில பொறுப்பு கொடுத்து நீ செய்யணும் அப்படின்னு சொல்லணும். அது அதுக்கு பிடிக்காத பொறுப்புகளை கொடுக்க கூடாது, பிடிக்கிற பொறுப்புகளையா முதல்ல கொடுக்கணும். ஒரு ஒரு செடி வாங்கி வச்சு அதை வளர்க்குற பொறுப்பு உனக்கு தான் அப்படி சொல்லணும். இன்னைக்கு பெண்களுக்கே அது ஆகும், ஒரு செடி வாங்கி வச்சு வளர்க்குறது. அல்லது பெண் குழந்தையாக இருந்தால் தச்சு பழக்கி விடுறது, டைலரிங், ஒரு சட்டையை நீ தைக்கணும், துணியே அது போனாலும் சரி காசு வாங்கி கொடுக்குறேன், இதை நீ தச்சு பழகு. அது போக போக அதுலேயே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவாங்க அவங்க, அதுக்கு பின்னாடியே போக ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது ஆண் குழந்தையாக இருந்தால் ஒரு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா வண்டி ஓட்டுறேம்மா, நம்ம குடும்பங்களில் பார்க்கறது வண்டி ஓட்டுறோம், லைசன்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு, அத்தை சொல்லுவார் வேண்டாம் வேண்டாம் இன்னும் உனக்கு பொறுப்பு ஒன்று இல்லை, இல்லை அவனை நம்பி அவனிடத்தில் அந்த பொறுப்புகள், நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு காரை ஓட்ட விடணும், ஓட்டுறா அப்படின்னு சொல்லணும், மெதுவாக போ இந்த இடத்துல இப்படி போ அவன் சொல்ல. அவங்களுக்கு அப்பந்தான் அந்த பொறுப்புணர்வுகள்ங்கிறது வருமே தவிர, எந்த 25 வயசாச்சா பையங்க, நம்ம பையன் சில பேர் அப்படித்தான் சொல்கிறான், எப்போங்க கல்யாணம்னு கேட்டால், அவன் சின்ன பிள்ளைங்க, வயசு எத்தனை, 25. ஏடா 25 வயசு சின்ன பிள்ளையா? உங்களுக்கு சின்ன புள்ள தான், அவனுக்கு ஒரு புள்ள வேணும்னு நினைக்கிறானே, அந்த காலத்துல போய் நீங்க மூடத்தனமா இருக்கிறது இல்ல. பொறுப்புகளை கொடுத்து அவர்களுடைய அந்த நிலையை வளர்க்கணும். ரெண்டாவது அடுத்த விஷயம், ஹதீஸ்ல படிக்கிற மாதிரி வீட்டுல சுண்ணத்து தொழுது பழகின ஆண்கள் நிறைய குடும்பத்துல கிடையாது. வீட்டுலதான் சுண்ணத்து தொழணும். வீட்டுல நம்ம போய் சுண்ணத்து தொழுதோம்னா பையன் தொழுது வந்தானான்னு கேட்க தேவையில்லை, இருந்தா தெரிஞ்சு போயிடும். பெருமானார் சொன்னாங்க, பரதை மட்டும்தான் பெருமானார் பள்ளியில் தொழுவாங்க, சுண்ணத்துகளை வீட்டில் தொழுவேன். இவர் போய் முசல்லா விரிச்ச உடனே பொண்டாட்டி யோசிச்சிருவா, ஆஹா வந்துட்டாரு. தொழுவாத மனைவியும் தொழுக ஆரம்பிப்பார், தொழுகாத பெண் பிள்ளைகள் தொழுக ஆரம்பிக்கும். அதுல ஒரு பெரிய இது உண்டு, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் உண்டு. அதனால அவங்களுடைய ஏன்னா இல்லைன்னா இவர் போனோடனா இவர் இங்க எல்லாத்தையும் தொழுது முடிச்சு நாங்கள் போனோடனே தொழுதுட்டியான்னு கேட்பாரு, அந்த அந்தம்மா ரெடியாக எங்க ஒரே வேலையை கிடக்குங்க, இல்லைன்னா சும்மனாலும் தொழுதுட்டேன் மையே பையன் நான் தொழுதுட்டேம்மா. அப்ப நம்ம வீட்டுக்கு போய் மனைவி மக்கள் எல்லாம் தொழுதுட்டியா இல்லைன்னா வா தொழுது, இங்கே முசல்லா எடுத்து விரி அப்படின்னு சொல்லுங்க, இல்லைன்னா ஒரு தனியை ஒரு அறையை ஏற்படுத்தி இதை பூரா குரானை வை இங்கே கொண்டு வந்து இந்த இடத்துல தொழுவிக்க மட்டும்தான், நேரத்துக்கு இங்கே வந்துடணும் பான் சொன்ன உடனே தொழுது, தொழுது முடிச்ச உடனே நான் இங்கே வந்துடுவேன். அந்த குடும்பத்துக்கே தெரியும், அத்தா செலான் கொடுத்த உடனே வீட்டுக்கு வந்துருவார், நான் கொண்டாட்டி தானா தொழுதுருவார் நான் சொல்லுது. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையை அவர்களுக்கு ஏற்படுத்தணும். ரெண்டாவது அந்த இஸ்லாமிக் லைப்ரரிகளை வீட்டில் ஏற்படுத்தணும், சில கிதாபுகளைனாலும் வாங்கி வைக்கணும், அந்த படிக்கக்கூடிய பண்புகளை பிள்ளைங்களுக்கு வளர்க்கணும். இது ஒரு ஒரு எந்த வீட்லையுமே வந்து எங்க வீட்டில் ஒருத்தர் வந்து கேட்டார், எங்க வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 புத்தகம் இருக்கு, எங்க அத்தா என்னை கொடுத்துட்டு போன சொத்து, அதை கடைசியா சொல்லிட்டு போனாங்க, இது உனக்கு பொறுப்பு, தொடக்கிற பொறுப்பல்ல படிக்கிற பொறுப்புன்னாங்க. அப்படி சொல்லியே சொன்னாவு, தொடக்கிற பொறுப்புன்னு நினைச்சிக்காத, படிக்கிற பொறுப்பு. என்னுடைய இந்த தப்சீர்களில் கிட்டத்தட்ட நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகளில் 9 தப்சீர் என்னுடைய வீட்டில் இருந்து தான் பார்த்துட்டு வருவேன். அதனால தான் சனிக்கிழமையே வந்துடுவேன், இல்லை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் வந்து வீட்டில் உட்காந்து ஃபிசிக்கலாக அந்த தப்சீர் எடுத்து அந்த தொடச்சி அதில் உள்ள நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அது இல்லாத தப்சீர்களை மட்டும்தான் நெட்டில் பார்க்குறேன், மற்ற எல்லாத்த பற்றியும் ஃபிசிக்கலாக 9 தப்சீர் என் வீட்டில் இருக்குது. அல்லாஹ்வினுடைய பெரிய கிருபை, என் தந்தை எனக்கு செஞ்சது. இப்போ இதை ஒரு பழக்கமாக ஆக்குவது, வீட்டில் ஒரு லைப்ரரின்னு போட்டு ஒரு இஸ்லாமிய புத்தகங்கள் 4-5 வாங்கி வச்சு, அல்லது அந்த குழந்தைகளை வாங்குறதுக்கு பழக்கி, நல்ல புத்தகங்கள் எத்தனையோ புத்தகங்கள் உலகத்தில் இருக்குது, அதை வாங்கி அவங்கள படிக்க வச்சு வீட்டில் பா. ரெண்டாவது என்ன செஞ்சிடணும், என் தகப்பனார் சொன்ன மாதிரியே நான் என்ன தான் தொடங்கி விடுவாங்க, அந்த லைப்ரரிக்கு நீ தான் பொறுப்பு, புக்கு அழுக்காக இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை எல்லா புக்கையும் எடுத்து தொடச்சு நீட்டா அடுக்கி அதுல வந்து அந்த மாத்திரைகள் அது அந்த வண்டு வந்து தின்றாம அதை வாங்கி போட்டு அதை பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படின்னு பொறுப்புகளை புள்ளைய கையிலே விடுவோம். அப்ப அவன் தேடுவான், அவனுடைய தேடுதலுக்கு விடைகள் கிடைக்கும். இதுல மெயின் சேஞ்ச் ஆகும், அந்த பையனுக்கு உள்ள வேறு விதமான சிந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அடுத்து வெளியே இஸ்லாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது ஒரு ஒன்றை ஏற்படுத்தி அழைச்சிட்டு போகணும் பிள்ளைங்களை, அதுக்குரிய தளத்தை சமூகம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அல்லது அந்த மகல்லா ரீதியாக ஒரு ஒரு இதை ஏற்படுத்தி இன்னைக்கு நம்ம இதை செய்ய போறோம். குரானுடைய இந்தந்த வசனங்களை நம்ம சொல்லி இந்த இத்தனை பகுதியிலிருந்து யார் வந்து நல்லா இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்லிட்டாங்களோ அவங்களுக்கு இந்த பிரைஸ், ஒரு அண்டா பிரைஸ், என்ன என்னத்துக்கோ செலவு பண்றோம். சும்மா சொல்லி மட்டும் பாருங்க, எங்கூர்ல நடத்தினார், எங்கூர்ல ஆவூர்ல அந்த மீலாது நபி அப்படின்னு 12 நாள் ப்ரோக்ராம் வச்சு 12 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி அந்த பயான்ல இருந்து கேட்பாங்க. 12வது நாள் யார் சொல்றாங்களோ முதல் பிரைஸ் 1500 ரூபா, 2வது பிரைஸ் 1000 ரூபா, அதுக்குரிய பொருள், அதுக்கு வேற லொட்டு லூசுக்கு அப்படின்ன உடனே கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு 800 பெண்கள் வந்து கலந்து கொண்டாங்க அந்த நிகழ்ச்சியில. அவங்களுக்கு கடைசியில கிடைச்சி ஒரு தட்டு தான் கிடைச்சிருக்கும், அது நமக்கு நோக்கம் அல்ல. அவ்வளவு கீனா கவனிச்சு இவங்க கேட்கிற கேள்வியை இவர் இதுல இருந்தா கேட்டாரு, இந்த செய்திக்கு அவர் இதான் போகலாம், அதுல வேற அதை வந்து வாட்ஸ்அப்ல இதுல புடிச்சு அதை 2-3 தடவை அந்த பயான கேட்டு அதுக்குரிய புரிதல் அவங்களுக்கு மென்டலி மாறுவாங்க. அதுக்குரிய சோர்ஸ்களை சமூகம் ஏற்படுத்தியே ஆகணும். எனக்கு தெரியாது, பள்ளிவாசல நாங்க பூட்டிட்டு அல்லான்னு படுத்துக்கிட்டோம்லாம் சொல்ல முடியாது. குறவாலைய விதிச்சு போடுவோம் அல்ல நாளைக்கு. பள்ளியாசல்ங்கிறது ஏதோ வந்து படுத்துட்டு அப்படி எழுந்திரிச்சு அல்லான்னு போயிட்டு மூடியா மூடியா கதவெல்லாம் மூடியாக்கு இல்ல. இதுதான் யூனிவர்சிட்டி, இதுதான் கோர்ட்டு, இதுதான் போலீஸ் ஸ்டேஷன், பெருமானாருடைய காலத்துல இதுதான் என்டர்டைன்மெண்ட், எல்லாமே இங்கதான் நடந்துச்சு. படையினுடைய தயாரிப்பு வரை நடந்தது பள்ளிவாசல்கள் தான். நாம் தான் இதை ஏற்படுத்தணும். இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த மக்தபுடைய நிலைமை மாஷால்லா, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, எல்லா இடங்கள்லையும் மக்தப அருமையா நடத்துறாங்க, பிள்ளைகளும் நல்லா வருது. அந்த பேரண்ட்டுக்கு தோதுவா அந்த நேரங்களை கூட மாத்தி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு எப்படியாவது இந்த குரான் உள்ள ஏறிறதுக்குரிய அந்த மக்தபினுடைய வேலையை அல்லாஹ் தஆலா இன்றைக்கு தமிழகத்தில் பொருந்தி கொண்டான். நிறைய இடங்கள்ல நடக்குது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பரக்கத்துக்குள்ளது. வம்படியா நாம் நம்முடைய பிள்ளைகளை அனுப்பணும். சில நேரங்கள்ல தூர தூரமான உள்ள பிள்ளைகள் வர முடியலன்னா அதுக்கு ஒரு வேனை ஏற்பாடு பண்ணி அதுக்குள்ள காசனால் நம்ம கொடுக்கணும். ஒரு வேன் ஏற்பாடு பண்ணி எந்தெந்த பகுதியில் மக்கள் இருக்காங்க, இந்த வர முடியாத சோர்ஸ் இல்லாத ரிமோட்ல இருக்கவங்களுக்கு நாங்கள் வேன் ஏற்பாடு பண்ணி தரோங்க, இத்தனை மணிக்கு வர சொல்லுங்க உங்க பிள்ளைய, இங்க வச்சு நாங்கள் மக்த போதி கொடுக்குறோம் எங்க பள்ளியாசல்ல, அதுக்குரிய காசை நான் தரேன். சவாபான காரியம், நாளை கபருக்கு இந்த காசை தவிர, இந்த 1000 ரூபாயை தவிர வேற எதுவுமே வராது. எப்படி ஒரு குடும்பத்தை, ஒரு குழந்தையினுடைய இதயத்தை நீங்கள் ஒளிர வைத்தீர்களோ அல்லாஹ் உங்களுடைய கற்பிப்பான். இதெல்லாம் நம்ம தான் தேடி யோசிச்சு ஏதாவது செய்யணும். இது அப்படி எழுதுனதுதான் இது. அதே மாதிரி 2வது, நாம் வாழுகிற இந்த பிரதேசத்தில் மாற்று மத நண்பர்களுடைய மக்கள் பழகுவதற்குரிய அந்த சான்ஸை ஏற்படுத்தணும். மாற்று மத சகோதரர்களோடு பழகுகிற இல்லவே இல்லை, இவன் இந்த சைடு போயிட்டான், அவன் அந்த சைடு போயிட்டான். ஏதாவது ஒரு வகையில் அவர்களை புரிந்து கொள்வது, அவர்களுடைய நிலைமை என்ன, அவங்க நடவடிக்கை என்ன, அவங்கள்ட்ட போய் பேசுறது, அல்லது அவங்கள வீட்டுக்கு அழைக்கிறது, அல்லது பொது இடங்கள்ல அழைச்சி அவங்கள அவர்கள் விளையாடுவதற்கோ, அல்லது அவங்க கூட ஒரு போட்டி வச்சோ இல்லையே. இஸ்லாமிய போட்டிகள் சில இடங்கள்ல நடக்குது, ஆனால் எல்லாரையும் சேர்த்து உன்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் கூட்டு வாப்பா. இப்படி தனியான ஒரு டாபிக், இந்தியாவினுடைய அடுத்த சூழ்நிலை எப்படி இருக்கும், இப்படி ஒரு டாபிக்ல நாங்க ஒரு பேச்சு போட்டி கட்டர போட்டி வைக்கிறோம், வா எல்லாரையும் கூட்டு வா. அந்த பசங்களோட நம்ம பசங்க பழகிறதுக்கு மிங்கல இல்ல. இனி உள்ள காலங்கள் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. இவன் இங்க வீட்டுல உட்காந்து இப்படி மொபைலை தடவிட்டு இருந்தா இவன் தலையை தடவிட்டு போயிருவாங்க இனி உள்ள காலத்துல. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த சிந்தனைகள் நான் இதெல்லாம் ஏன் எழுதி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த சிந்தனைகள் பதிக்கப்பட வேண்டும். 2வது, அந்த அந்த குழந்தைகளிடத்துல ஒரு வயசுக்கு வந்த பின்னாடி சில பொறுப்புகளை கொடுத்து, இந்த தெருவெல்லாம் இப்படி நீட்டா இருக்கும், இந்த டீம் இப்படி ஒர்க் பண்ணுங்கப்பா, இப்படி செய்யுங்கப்பா. இந்த இடையில கூட கும்பகோணத்துல அந்த என்ன கும்பகோணம் இஸ்லாமிக் என்னமோ ஒரு இது ஆரம்பிச்சாங்க, ஸ்டூடெண்ட் கேஐவிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க, ஸ்டூடெண்ட் விங்கு, அதுவும் வந்து கிஸ்வாக்கு கீழே அருமையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் என்றைக்கே வர்ற அன்றைக்கி டீ கொடுப்பா பிஸ்கெட் கொடுப்பா இல்லை, அவங்கள ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்குரிய வேலையை பார்த்தா மட்டும்தான் மெயின் டைவர்ஷன் ஆகும். பொது காரியங்களில் அவங்க இறங்கி செய்யும்போது அருமையாக, நீங்கள் சின்ன குழந்தைகளை அல்லது வயசுக்கு வந்த பசங்களை நீங்கள் ரொம்ப கீழாக இடை போட வேண்டாம். அவர்களுக்கும் எல்லாம் அறிவு கொடுத்துருக்கான், இன்பில்ட் இருக்கு. நாம் நின்று சரி பண்ண வேண்டுமே ஒழிய வேலைகளை அவங்க பார்க்கணும். அவங்கள நிப்பாட்டி வச்சு அதை செய்யுங்க அதை செய்யுங்க, செஞ்சு செஞ்சு முடிச்ச பின்னாடி அருமையா செஞ்சிருங்க, அந்த பசங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன், சூப்பரா செஞ்சீங்க அருமையா இருந்துச்சு, இதே மாதிரி காரியங்களை செய்யணும் அப்படின்னு பொது விஷயங்கள்ல நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா அவன் உங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு எங்கேயோ போயிடுவான். அவ்வளவு அருமையாக செய்வார்கள். ஒன்னு ரெண்டு அல்ல, இதுக்கு நிறைய உதாரணம். ஒரு ஸ்கூல்ல லைப்ரரி ஏற்படுத்துறதுக்கு எப்படி அப்படிங்கிறது இருக்கு, ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அந்த பிள்ளைங்கள்ட்ட எப்படி இதை ஏற்படுத்தலாம், அப்பாட்ட காசு நம்மட்டா, பிள்ளைகளிடத்துல பொறுப்பு கொடுத்து நீங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல சொல்றாங்க. அந்த பிள்ளைகள் அருமையா போய் அப்பாட்ட 5 ரூபா 10 ரூபா பக்கத்து வீடு எல்லாம் வாங்கி ஒரு பெரிய லைப்ரரியை ஏற்படுத்திருச்சு. பல ஆள்கள் சேர்ந்து செய்ய முடியாத காரியத்தை குழந்தைகள் மிக ஈஸியாக செய்துவிடும். செய்யணும், இதுக்கு சமூகம் பொறுப்பெடுக்கணும், இதுக்கு வந்து அந்த ஜமாத்து பொறுப்பெடுக்கணும். இல்ல யாருக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டோ அவங்க சொல்லி வந்து நின்று அவங்க செய்யணும். ரெண்டாவது, உங்களுடைய குழந்தைகள் மொபைல் போன் பார்க்குது அப்படின்னு சொன்னா நீங்க அதை தடை செய்ய வேணாம், லிமிட்டேஷன் பண்ணும். ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் பாவனது நீப்பா, தாராளமா பாருங்க, 1 hour முடிஞ்சு. வாரத்துல ஒரு நாள் சுத்தமா மொபைலே கிடையாது, நீ மட்டும் இல்ல வீட்டுல யாருமே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு அஜெண்டா போடணும், அவங்க கூட போடணும். இடையில எங்க காலேஜில இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஜாம் கிராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் இயர் மாணவர்களை வெளியே கூப்பிட்டு போகணும். இப்ப காலேஜ் யூனிவர்சிட்டியே அதை வச்சு நடத்த சொல்றான், ரொம்ப ஸ்லம் ஏரியாவுக்கு கூட்டு போய், அதாவது ரொம்ப குடிசை பகுதி முடியாதவங்க அந்த ஹாஸ்பிட்டல் அதுக்கு கூட்டு போய் இந்த பசங்கள்ட்ட இருந்து காசை வசூல் பண்ணி 5-10 போட்டு அவங்களுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது, அந்த ஹாஃப் டே அல்லது 1 day அவங்க கூட செலவு பண்ணணும். அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு யார் யாரெல்லாம் ரொம்ப முடியாம இருக்காங்களோ அவங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்க அந்த ஹெல்ப் பண்ண அந்த அந்த சிந்தனைய, ஒரு கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்துல எவ்வளவு இதா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த டாய்லெட்னா என்ன அப்படிங்கக்கூடிய அந்த துண்டு பிரசரங்களை கொடுத்து அந்த வீடுகளில் போய் உட்காந்து பேச சொல்லி சொல்றான். இப்படி என்ன எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வந்தப்ப இந்த மேடம் இதுல திருச்சியில இருக்கக்கூடிய அல்ஹுதா அப்படின்னு ஒரு ஆர்பனேஜுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். அல்ஹுதா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று 25th விழா அந்த ஆர்பனேஜில் நடந்துச்சு. ரொம்ப ஜென்யூனாக பண்ணுறாங்க, ரொம்ப அருமையான ஒரு நிலைமை. மற்ற ஆர்பனேஜ்லாம் அந்த அனாதை பையனை வச்சு காசு வாங்கி இவன் சாப்பிட்றதுக்குன்னே வச்சுருக்கான், ஆனால் அவர் தன்னுடைய சொந்த காசுகளை போட்டு அந்த அந்த அனாதை பையனே சொல்ல விட மாட்டார். அவர் ஆர்பன்னே சொல்லக்கூடாது, அவனை வந்து நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. அவன் என் பையன் மாறிம்பார், அவனை கூட்டிகிட்டு வந்து தான் வீட்டில் தனக்கு பக்கத்தில் உட்காந்து அவனுக்கு சோறு போட்டு இவரும் சாப்பிட்டுட்டு இருக்கார். அப்படி ஒருத்தர் அங்கே நடத்துகிறார். அப்போ அந்த 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 ஸ்கூலுக்கு போயிருந்தோம், எல்லாம் சின்ன பசங்க. அந்த வாரம் வந்து அப்போதைக்கு இந்த வாகன விழிப்புணர்வு வாரம் நடந்துச்சு, ஹெல்மெட் போட்டு போனோம், வண்டி எப்படி ஓட்டணும் அப்படின்னு அந்த பசங்களே பேசினேன். நாங்கள் வந்து வெறும் கைடு மட்டும்தான், சும்மா போய் உட்காந்துருக்கணும். ரெண்டு பசங்க பேசினாங்க, வண்டி ஓட்டும்போது இப்படி ஓட்டணும், இப்படி போகக்கூடாது, மெதுவாக போகணும், ரெண்டு பேர் போகணும், ஹெல்மெட் இப்படின்னா அந்த பாம்ப்ளெட்டில் உள்ளதுன்னா அப்புறம் எல்லாரும் கொடுத்தான். ரிட்டர்ன் வர்றதுக்கு கிளம்பணும், எல்லாம் போயிருந்தா அந்த பசங்களும் வந்து நின்று எல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க தானே, சின்ன சின்ன பிள்ளைங்க 6th-7th எங்கள் கூட வந்து நின்று எங்களை வழி அனுப்பணும். அப்போ அதில் ஒரு மாணவர் அவர் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காரு, கொஞ்சம் தூரம் நடந்து போகணுங்கிறதுக்காக வேண்டி அவர் ஃப்ரெண்டை ரெண்டு பேரை ஏற்றிக்கிட்டாமே பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுறேன்னு. அவன் பின்னாடி ரெண்டு பேரை ஏற்றிக்கிட்டு வண்டியில் போகிறான். உடனே அங்கே நிற்கிற பையன் சொல்கிறான், அங்கிள் இப்போ தானே எங்கள்கிட்ட சொன்னீங்க 3 வண்டியில் போகக்கூடாதுன்னு, நீங்கள் போகிறீங்களேன்னு கேட்டான். பிள்ளைகளிடத்தில் அந்த மெச்சூரிட்டி இருக்கும், டக்குன்னு பிடிச்சிக்குவான். ஆனால் என்னன்னா அதை சொன்னதை செய்கிறியான்னு பார்ப்பான். அது அங்கதான் எல்லாருமே அடி வாங்குறது, அத்தா சொல்லுவாரு போய் பேசக்கூடாதுன்னு, போன் வந்தவன சொல்லுவாரு அத்தா இல்லன்னு சொல்லும் பாரு. இந்த பையன் ரெண்டையுமே பார்ப்பான், போய் சொல்லக்கூடாது கரெக்டான விஷயம். இப்ப அத்தாவே சொல்றாரு உள்ள இருந்துகிட்டு இல்லன்னு சொல்லுனா, அப்ப இதுக்கு பேர் என்ன? வடிகட்டுன உண்மையா இது? ஓ, பொய்ய இப்படித்தான் பேசணும் பொழுது அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்குவான். அதனால நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும்னா இந்த மாதிரி செயல்களை செய்ய சொல்லுவதோடு நாம் ஒரு நாளைக்கு நம்ம மொபைலே பயன்படுத்தாமல் இருக்கணும். இன்னைக்குள்ள முசீபத்துகளில் ஒரு மிகப்பெரிய சோதனை இன்னைக்கு இதுதான், இந்த அடிக்ஷன். இதுக்கு பின்னாடி போனாக்க என்ன நடக்குதுன்னே தெரியாமல் மணிக்கணக்காக வாங்கிறான். குழிக்குள்ளே உளுந்தவன் உண்டு, செத்தவன் உண்டு, ரோட்டில் போய் அடிவட்டவன் உண்டு, லூஸானவன் உண்டு. இப்பதான் இடையில ஒரு புக்கு படிச்சேன், இந்த கேம் விளையாடி என்ன நடந்துச்சு, உலகத்துல எத்தனையோ பேர் லூஸாவே ஆயிட்டான், அடிக்ஷன். அப்ப நம்மள என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு அதை தூக்கி வச்சுட்டு, இன்னைக்கு டிவி கிடையாது, மொபைல் கிடையாது, எதுவுமே கிடையாது வீட்டுல, வேற ஏதாவது ஒன்று அப்படின்னு அந்த பேப்பர்ல எழுதி போட்டு விளையாடுற விளையாட்டுப்பா அல்லது வேறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கி வரணும். அடுத்து 2-3 ஃபேமிலிகள் சேர்ந்து சந்திச்சு நம்மளுடைய சொந்தக்காரங்க இதா இருந்துச்சுன்னா நம்ம அந்த கூட்டிட்டு போற பழக்கங்களை ஏற்படுத்தணும். இன்னைக்கு வந்து எல்லாமே நியூக்ளியர், அடுத்த வீட்டுக்கு போறதுக்கே பயங்கர யோசனையா இருக்கு, வெளியில போறதுக்கு அடுத்த வீட்டுக்கு போறதுக்கே யோசிக்கிறான் போமா. ஏன்னா இவன் எவ்வளவு யோசிக்கிறானோ அதை விட 100 times அந்த எந்த வீட்டுக்கு போறமோ அவன் யோசிக்கிறான், ஏன் வந்துட்டான், இப்ப என்ன செய்யறது, நம்முடைய சினிமா கெட்டுருமேங்கிறான், அதை உடைக்கணுங்கிறேன். இப்ப ஃபேமிலிகள்ல வெளியே எங்கேயாவது வந்து மீட்டிங், அந்த பெண்களோட பெண்களா, ஆண்களோட ஆண்களா, ஏதாவது ஒரு வகையில சந்திக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும். அதே மாதிரி ஒரு மந்த்லி ஒரு நைட் ஏதாவது வந்து ஒரு விளையாட்டு போட்டிக்குன்னு, ஏன்னா சகாபாக்களுடைய காலத்தில் விளையாட்டு போட்டிகள் பள்ளிக்கு முன்னாடி நடந்துச்சு, அன்னை ஆயிஷா பார்த்தாங்கன்னு அதிசயில வருது. அப்ப விளையாட்டு போட்டிகள் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தரணும், அந்த கயிறு இழுக்கிறது ஏதோ மந்த்லி மந்த்லி ஏற்படுத்தி ஒரு சின்ன பிரைஸ் கொடுக்கணும். பிரைஸ் அப்படின்னா பெரிய அண்டா வாங்கி தர வேண்டியதில்லை, ஒரு பென்சில் கொடுத்தா கூட அந்த பிள்ளைங்க சந்தோஷப்படும், ஒரு ஸ்கேல் வாங்கி கொடுத்தா கூட இது எனக்கு பிரைஸா கிடைச்சது, அதை யூஸே பண்ண மாட்டான் அப்படி வச்சிருப்பான், எனக்கு பிரைஸ் கிடைச்சது இது என்ன நான் நிறைய பார்த்திருக்கேன், எத்தனையோ கேள்வியை கேட்டு ஒருத்தர் நல்லா சொன்னோன்னு ஒரு பென்சில கொடுத்துட்டான், அவன் அவன் அடைகிற ஆனந்தம் இருக்க என்ன வந்து அங்கீகரிச்சிட்டாங்கய்யா, ஐ அக்செப்டட், நான் வந்து என்னை நான் ஒத்துக்கொள்ளப்பட்டேன், எனக்கு இது தெரியுங்கிறது, அதுக்கு இந்த பென்சில் அடையாளம் போதும் தூக்கலாம். அப்ப அதே மாதிரி ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துவது. அடுத்து ரெண்டாவது, ஆண் பிள்ளைகளிடத்துல சஹாபாக்களுடைய அந்த வரலாறை படிச்சு நீ எனக்கு வந்து அதே மாதிரி நடந்து காட்டணும்னு சொல்லணும். அப்படி ஒரு போட்டிகள், அபூபக்கரா அபூபக்கர் சார்ந்த புத்தகங்கள் எத்தனையோ உனக்கு வாங்கி கொடுத்துருவேன், நீ அந்த அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலான் அவங்களை பற்றியெல்லாம் படிக்கணும், அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நீ ஒரு 10 நாள் எனக்கு நடந்து காட்டணும். ஆயிஷாவா, நீ ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா வரலாற படிக்கணும், அதே மாதிரி நடந்து காட்டணும், அன்னை ஆயிஷா எப்படி இருந்தாங்க அதே மாதிரி நீ நடக்கணும் அப்படின்னு ரோல் மாடலாக அந்த பிள்ளைகளுக்கு சஹாபாக்களை அறிமுகப்படுத்தணும். பேரே தெரியாது, நான் சொல்றது புரியுதா இல்லையா? ரோல் மாடல் நமக்கு சஹாபாக்களும் பெருமானாரும் தான். அப்ப அவங்களை நம்ம அறிமுகப்படுத்துறதே இல்லை, பல பேரை பத்தி. நேத்து ஒரு செய்தியை படிச்சேன், ஒரு அழகான ஒரு செய்தி போட்டிருந்தாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலாவும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு கிளவிக்கு போய் ஒரு வயதான அம்மாவுக்கு சுத்தப்படுத்திட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு உணவு ஊட்டிட்டு இருந்தாங்க. இதை எப்படியாவது ஃபீட் பண்ணணும், இதை வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்து உமர் ரழியல்லாஹு தஆலாவும் இதே மாதிரி இதை இமிட்டேட் பண்ணணும் நினைச்சாங்க. அடுத்து மௌத்தா போன உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலாவும் இந்த வேலையை உடனே உமர் ரழியல்லாஹு தஆலாவும் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம தோழர் இப்படி ஒன்று செஞ்சார இந்த பாட்டிக்கு இந்த கிளவிக்கு, நாமும் போய் அந்த வேலையை செய்யலான்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாது, அந்த அம்மாவுக்கு வேற எதுவும் செய்ய முடியாது, இந்த வேலையை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் உமர் ரழியல்லாஹு தஆலா பேரிச்சம்பழத்தை தட்டில் வைக்கிறாங்க. உடனே அந்த அம்மா இப்படி பச்சிட்டு வந்துட்டீங்களா அஸ்ஸலாமு அலைக்கும்னா தடவி பேரிச்சம்பழத்தை எடுக்குது, எடுத்து இப்படி எடுத்து தடவி பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டே சொல்லுது, உங்க நண்பர் மௌத்தாயிட்டாரோன்னு. உடனே ஷாக் ஆயிட்டாங்க உமர், என்ன இந்த அம்மா இப்படி கேட்டுச்சு, எப்படி கேட்கிறேன்னு சொன்னாங்க. இல்லை, இந்த பேரிச்சம்பழத்தை எப்போதும் கொட்டை எடுத்தான் அவர் வைப்பாரு, நீங்கள் கொட்டை எடுக்காமல் வச்சுங்க, இன்னைக்கே அந்த நண்பர் உங்கள் நண்பர் மௌத்தாயிட்டாருன்னு நான் கே, எப்படிப்பட்ட அபூபக்கர் எப்படிப்பட்ட உமர், அடாடா இதை அந்த பிள்ளைகளை ரோல் மாடல் ஆக்கி நம்ம தான் காட்டணும், நம்ம சொல்லிக் கொடுக்கணும், புத்தகங்கள் வாங்கி கொடுக்கணும், இப்படி நடந்து காமின்னு சொல்லணும். அல்லது இதை வந்து ஒரு இது மாதிரியே ஒரு அதாவது ஒரு நாடகம் மாதிரியே அபூபக்கர் மாதிரி நீங்கள் நடிங்க, அதுக்குள்ளதை படிங்க அப்படி சொல்லி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும். கடைசியாக எல்லாத்தையும் மீறி கடைசியாக செய்தி, பிள்ளைகளுக்காக வேண்டி ஒவ்வொரு நேரமும் நாம் துவா செய்வோம். இந்த வேலையை எல்லாரும் செய்வோம், இந்த மேலே உள்ளது எல்லாத்தையும் செஞ்சு போட்டு அப்புறமா துவாவும் செய்யணும். யா அல்லாஹ் ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ஸுர்ரியத்தி ரப்பனா வ தக்கப்பல் துஆ, அல்லாஹ் கேட்க சொன்னானே ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி, யா அல்லாஹ் என்னை தொழுகவன் வளமையாக தொழுவவனாக என்னை ஆக்கு, வ மின் ஸுர்ரியத்தி, நான் மட்டும் தொழுக கூடாது, என் மனைவி தொழணும், என் பிள்ளை தொழணும், ஸுர்ரியத்தினா என் பேரன் தொழணும், பேட்டி தொழணும், அதுக்கு கொள்ளு பேர் எல்லாருமே தொழணும். நீ முதல்ல தொழுவு, தொழுதுட்டு இந்த துஆவை கேளு, அல்லாஹ் உன் துஆவை அது அக்செப்ட் பண்ணுவான். அடுத்து ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ ஜுர்ரியாதினா குர்ரத்து அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, அற்புதமான துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல கேட்க சொன்னான் உங்க குழந்தைகளுக்காக வேண்டி. ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா, யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி எங்களுடைய துர்ரியத் மக்களில் குர்ரத்து அயுன் எங்களுடைய கண்குளிர்ச்சியாக ஆக்கித்தா, அவங்களை பார்க்கும் போதெல்லாம் நாங்க சந்தோஷப்படணும், என்னுடைய மனைவியை பார்க்கும் போதெல்லாம் நான் சந்தோஷம், என்னுடைய பிள்ளைகளை பார்க்கும் போதெல்லாம் நான் சந்தோஷப்படணும், எல்லா நிலைமைகளிலும் அவர்கள் எனக்கு ஒத்தாசையாக என்னை சந்தோஷப்படுத்துகிற நிலைகளில் மட்டுமே இருக்க வேண்டும். வஜால்நாளில் முத்தகீன இமாம, முத்தகீன்களுக்கு எங்களை வழிகாட்டிகளாக ஆக்கித்தா, அல்லாஹ் கேட்க சொன்னான். இது இல்லாமல் இன்னும் எத்தனையோ துவா இருக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெத்த நேரத்தில் அவங்க தாயார் செஞ்ச அந்த துவா இருக்கிறதே குர்ஆன்ல அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுவான். யாரெல்லாம் இந்த மரியம், இந்த மரியத்தை யாரெல்லாம் நான் பெற்றுட்டேன், உன்னிடத்திலே அந்த மரியத்தை ஒப்படைக்கிறேன், சைத்தான்களுடைய தீங்கை விட்டு யாரெல்லாம் என்னுடைய இந்த மகளை நீ பாதுகாக்கணும் கேட்க சொன்னாங்களே, எங்கே கேட்குறோம், கேட்கணும் கேட்கணும். அப்படி கேட்டால் இந்த பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்குவான், அந்த பிள்ளைங்களை ஒரு அற்புதமான இந்த உலகத்திற்கே ஒரு வழிகாட்டிகளாக, எல்லாத்தையும் விட நாம் இருக்கிற வரை நாம் பார்ப்பதற்கு நிம்மதியான பிள்ளைகளாகி தருவான். இன்னைக்கு பெற்றோர்களுக்கு எத்தனை பிள்ளைகளினால் வழி, எத்தனை பிள்ளைகள், ஒன்று ரெண்டு அல்ல, ஒன்று ரெண்டு அல்ல, கல்லூரியில சேர்த்து விட்டு வந்தாரு 1.5 லட்சம் ரூபா. அவன்கிட்ட கேட்டு கேட்டு தான் போய் சேர்த்து விட்டாரு ஒரு நண்பர். கேட்டுதான், நீ படிப்பியா இன்ஜினியரிங் படிப்பியா இல்லைன்னா வேற ஏதாவது ஆர்ட்ஸ் படி, அதுவும் இந்த கோர்ஸ் தான் படிப்பேன், அதுவும் அந்த காலத்துல தான் படிப்பேன், நான் இந்த கோர்ஸ் தான் படிப்பேன் அந்த காலம், போய் சேர்த்து விட்டு 3வது மாதம் வீட்டுக்கு வந்தாச்சு. முடியாது, நீ என்னடா சொன்ன படிப்பேன், இப்ப எனக்கு விருப்பம் இல்லை, நான் மழு போன காசு போச்சு. இப்ப போன காசு போனது மட்டுமல்ல, இப்ப இடையில நிக்கிறான், 3 மாசத்துல ஒரு செம்மு முடிய போகுது, இவன் இவனை கொண்டு போய் வேற எங்க செய்ய அழுகிறாரு. இவனை என்ன அதிர்ச்சி செய்யறது, இவனை இவனை ஸ்கூல் போகாம, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு இப்ப ஒரு பையன் ஆடும். அந்த அம்மா டெய்லி தகஜத்தில் அழுது, அவங்க தாயார் அழுதுகிட்டே இருக்காங்க, சாப்பிடுறது இல்லை. நாங்க கேட்கறேன், எவ்வளவு சிரமம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளை பெற்பது மட்டுமல்ல, அவர்களால் வரக்கூடிய சிரமம். அதனால சொன்னா, இந்த பொறுப்பை நீ எவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா, அந்த பிள்ளைய நீ எப்பெல்லாம் பாக்குறியோ அது ரோஜா பூ மாதிரியே இருக்கும், அது அன்று மலர்ந்த ரோஜாவாக இருக்கும். பொறுப்பு என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டால், அப்ப தொழுதுட்டு இந்த துவாவை கேளுங்க, நல்லா சொல்றான், கேளுங்க, அல்லாஹ் உங்களை அந்த குடும்பத்தை கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பான் அப்படின்னு சொன்னான். அப்ப இது போன்ற இந்த செயல்களின் மூலமாக நாம் அந்த இப்பத்தை தேடுகிற வழியை நாம் குழந்தைகளுக்கு நாம் ஏற்படுத்தி தரணும். அவனும் அந்த மற்ற விஷயங்கள்லிருந்து தன்னை பாதுகாத்துக்கணும், பெற்றோர்களும் அதற்குரிய வழிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நம்முடைய இந்த குரானினுடைய வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரலாம். இன்னும் அது முடியல, அந்த மல்டி டைமென்ஷன்ல வேற எந்த கார்னர்ல இந்த திருமணத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு இன்னும் 2 கார்னரை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். சத்தே பாப், எப்படி ஒரு அணையை அடைப்பதற்கு எத்தனை கதவுகள் உண்டோ அந்த கதவை சொல்லிட்டு இன்னும் 2 கதவு மட்டும் பாக்கி, அந்த 2 டோரை இழுத்து அடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த சமூகம் பீஸ்ஃபுல் சொசைட்டி, சேஃப் சொசைட்டியாக இது பரிணமிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகிறது. இதை அடுத்த வாரம் வரை விளங்கிக் கொள்ளுகிற நல்ல நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்திலே உள்ள அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் தந்தர புரிவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.